السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. فقال الله رب العزة في كتابه الحكيم: يا أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. وإن أردتم استبدال زوج مكان زوج وآتيتم إحداهن قنطارا فلا تأخذوا منه شيئا أتأخذونه بهتانا وإثما مبينا. وقال أيضا رب العزة تبارك وتعالى: ولهن مثل الذي عليهن بالمعروف، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تناكحوا الولود الودود فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها شيئا رضي منها آخر، أو كما قال عليه الصلاة والسلام. கனிமான் சகோதரர்களே, அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களை படைச்சவன், இந்த உலகத்தில் எங்களை மூத்து வர வரைக்கும் எங்களை பரிமாறிக்குகிறவன், இந்த உலகத்தில் நாங்க எங்கட உம்மாட பௌத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு முன்னால விருத்து தந்தவன், இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு நாங்க கபருல கொண்டு போய் நாங்க வைக்கப்பட்டாலும் அந்த கபருளையும் உதவி செய்கிறவன் அவன் தான். நால மறுமையிலையும் என்னையும் உங்களையும் எல்லாரையும் பாதுகாக்க போகுகிறவனும் அவன் தான், அந்த அன் தான். அப்ப இந்த உலகத்துல நாங்க உயிர் கொடுக்கப்பட்டு நாங்க பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க தருகிற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனுஷன் நானும் நீங்களும் படைக்கப்படுறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் உலகத்தை படைக்கப்படுகிறவன் ரிஸ்க் அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சு முடிச்சாரு. இவர் என்ன திம்பாரு, எங்க படுப்பாரு, எவ்வளவு காலம் வாழ்வாரு, எப்ப மௌத்தா போவாரு, எல்லாம் எல்லாத்தையும் முடிவு செஞ்சு முடிச்சாரு. இதே அல்லாஹுடைய தக்கதீர், அல்லாஹுடைய ஏற்பாட்டு என்னவோ அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்க உலகத்துல வாழ்வோம். இடையில அல்லாஹ் எங்களுக்கு நல்லது கெட்டது எது என்பதை முடிவு செய்கிற அந்த அறிவு ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு நாங்க திரிஞ்சு விளங்குற ஒரு அறிவாற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறார். சூரத்து ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களே: அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயாண்டு. இந்த சூரா ஓத போக்கல ஜின்கள் கூட கேட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னு ஹதீஸ் ஷரீஃப்ல பார்த்தோம். அந்த சூரத்து ரஹ்மானுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்றான், கலக்க இன்சான அல்லமகுல் பயான், அல்லாஹ் மனுஷனை படைச்சது மட்டும் இல்ல மனுஷனுக்கு எது நல்லது கெட்டது என்று விளங்கி கொடுக்கிற தன்மையையும் அல்லாஹ் தான் படிச்சு கொடுத்திருக்கான். ஏ அல்லாஹ் இறக்கும் உங்களுக்கும் தந்திருக்கான், ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் எது நல்லது எது கெட்டது என்பதை நாங்க விளங்கி கொடுக்கிற விஷயத்த. அந்த வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல ஆண்கள் பெண்கள் என்ற ரெண்டு சாராரையும் படைச்சி உங்களுக்கு யாரு ஜோடி பொருத்தம் பார்த்து நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க. அல்லாவுடைய தகுதியை ரெண்ட நாங்க நம்புறோம், ஆனா அந்த அல்லாவுடைய தகுதியை வெளிரங்கத்துல நாங்க நீங்க எப்படி விளங்கி கொள்றது? அல்லாஹ் அதுக்குதான் அல்லாஹ் எது நல்லது கெட்டது என்ற விளங்குற தன்மையை தந்து உங்களுக்கு யாரு மனைவியாக வந்தா நல்லம், யாரு கணவனாக வந்தா நல்லம், உங்களை ஜோடி பொருத்தத்துக்கு நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறது? என்னதான் மாப்பிள்ள அட்ட கருப்பனா இருந்தாலும் புண்டாட்டிக்காரி வெள்ளையாயி நிறைய பேர் எதிர்பார்ப்பு வெள்ளையாத்தேன்னா கருப்பு தொழி உள்ள அந்த கருப்பாக பொங்கல பொங்கலிருந்து வாழ்க்கை கொடுக்குறியா? இன்னைக்கு ரெண்டு பக்கம் பெண்கள் அளவு குறைஞ்சிருந்தாலும் கூட ஆண் பெண்கள் நினைக்கிறது எனக்கு பசுமான மாப்பிள்ளை உண்மை.
இன்னைக்கு என்ன டிராமா அப்படித்தான் போகுது, டிவியில டிராமா பாக்குறது, நாடகங்கள் பாக்குறது, அதை பாக்குறது. இப்ப ஏதோ ஒரு வகையான ஒரு ஷோவை பார்த்து இன்றைக்கு ஆண்களும் தான் பெண்களும் தான் மதிமயங்கி நிற்கலாம். இந்த ஷோவை பார்த்து டிராமாவை நாடகங்களை பார்த்து இதுதான் வாழ்க்கைன்னு செஞ்சு கொள்றாங்க, முடிவு பண்ணி கொள்றான். அது இல்லை இஸ்லாம். அப்படி சொன்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க முகாஃபா அப்பா முகாஃபா குஃபுன்னு சொல்லுவாங்க. குஃபுனா ஒவ்வொரு ஆணும் நினைக்கணும் ஏந்த அந்தஸ்துக்கு ஏற்ப நான் ஒரு பொம்பளைய பார்த்தேன், என்னோட அந்தஸ்துல கூட இருக்க நல்ல விளங்கும். இன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில கணவன் மனைவி பிரச்சனை வருவதற்கு இதுவும் ஒரு அடிப்படக்காரு, இதுவும் ஒரு அடிப்படக்காரு. தன்னுடைய அந்தஸ்தை விடவும் தாண்டிய உயர்நிலையில் இருக்கிறார்கள் கல்யாணம் முடிக்கிறதுனால. கல்யாணம் முடிச்ச போல என்ன சார் ஒரு பிரச்சனை வந்தா மாப்பிள்ள கொண்டாட்டியை குத்தி காட்டுறது, கொண்டாட்டி மாப்பிள்ளையை குத்தி காட்டுறது. இனி எத்தனையோ பேர்லாம் மாப்பிள்ள பார்த்து வந்தாங்க, இவர் சொல்வார் எத்தனையோ பேர்லாம் தேடி வந்தாங்க, பெய்தும் பெய்தும் கடைசியில் ஓட கண்டதான் வந்து மாட்டிக்கொண்டேன். எவ்வளவு கண்ணியமான குடும்பங்கள்லாம் வந்துச்சு. அதே போல பொம்பளை பக்கம் பேசுவாங்க, ஏண்ட அளவுக்கு எத்தனை பேர் கோடீஸ்வரர்லாம் ஊட்ட தேடி வந்தாங்க, பெய்தும் பெய்த உங்களையே தான் நான் மாப்பிள்ளையா மாட்டிக்கொண்டேன். இது எதனால ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த குஃபு என்று சொல்லுகிற சோது பார்த்தல் என்பது ஆரம்பமே சரியில்லாததுனால. அதனால தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது, நீங்க சல்லிய வச்சு என்ன செய்யாதீங்க, பொம்பளை தேடாதீங்க. அழக வச்சு நீங்க பொம்பளை தேடாதீங்க, குடும்ப அந்தஸ்து கௌரவத்தை வச்சு பொம்பளை தேடாதீங்க. அப்படி தேங்கின எந்த நடக்கும் சகோதரர்களே, நபியே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகின் காரணமாக ஒரு புகழையை கல்யாணம் முடிச்சா அந்த அழகே அவளை அசிங்கப்படுத்திடும் வாழ்க்கையே. என்ன அவளுக்கு தன்னோட அழகு மட்டும்தான் மெயினா இருக்கு, நான் பசுந்தான பொம்பளை, நான் பசுந்தான பொம்பளை, அந்த பசுக்கு மேல இன்னும் மினுக்கி கொண்டு போக பார்ப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கை பாதிச்சு, குடும்ப வாழ்க்கை பாதிச்சு. நபி சொன்னாங்க நீங்க பணத்துக்காக வேண்டி பொம்பளையில கல்யாணம் முடிச்சிடாதீங்க. இது உலகத்துல நடக்கிறது பேசுறோம், இது யாரையும் குத்தம் குறை சொல்றதுக்கு இல்ல. குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இதுகள் ஒன்று, பணத்தை அடிப்படையாவற்றை கல்யாணம் முடிக்காதீங்க. அந்த பணம் மாப்பிளைய மதிக்கிற நிலைமையில பெண்ணை கொண்டு போயிட்டு வைக்காது. என்ன பணம் இருக்கு, நீ எனக்கு தந்தாலும் சரி தராட்டிலும் சரி என்ன கையில சல்லிருக்கு, இதனாலும் ஏற்படுகிற பிரச்சனை. எனவே முகாஃபா என்பது தீனுடைய அடிப்படையை வச்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க நாங்க பார்த்தோமோ இல்லையோ, கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை நடத்துறோம், எங்களுக்கு பின்னுக்கு பிச்சலங்கள் புள்ள குட்டிகள் இருக்கே, அதுல சரி நாங்க படிச்சு திருந்து அதுல சரி படிச்சு திருந்தோம். அதனால குடும்ப வாழ்க்கை என்பது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமே எப்படி அமையோடும் படிச்சு தந்திருக்கிறார். அது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் செய்யணும் அப்படிதான், ஆண்கள் இன்றைய குடும்ப பிரச்சனைகள் இதுவும் என்னன்னா, மாப்பிள்ள நினைக்கிறது பொண்டாட்டி அம்சமா தீனுடைய அடிப்படையில தீன்தாரியாக தன்னை ஃபுல்லா மூடிக்கொண்டு அடுத்த ஆம்பளை பார்க்க கூடாது, அழகான முறையில தன்னுடைய இஸ்லாமிய ஆடை அலகாரங்களை உடுத்துக்கொண்டு போகணும் வாங்கணும் மாப்பிள்ள நினைக்கிறது. மாப்பிள்ள அவளுக்கு மட்டும்தான் நினைக்கிறது, இவர் எப்படி போனாலும் பாருங்க, நீங்க நிறைய பாருங்க, ஃபுல் ஃபேஸ் பண்ணி கொண்டு பொண்டாட்டியை கூட்டு போறாங்க, மாப்பிள்ளைய பார்த்தா கடகள் சரிச்சு கொண்டு போறாரு. ஏ ஆம்பளைக்கு மட்டும்தான் இஸ்லாமிய உடுப்பா, இந்த பொம்பளைக்கு மட்டும் இஸ்லாம் உடுப்பு, ஆம்பளுக்கு இல்லையா? ஆம்பளுக்கும் உடுப்பை பத்தி இஸ்லாம் பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல உடுப்பை பத்தி அல்லாஹ் சொல்லிருக்கான், உடுப்பு உடுப்பை பத்தி அல்லாஹ் பேசுறான். நீங்க உங்களை அவுரத்தை மறைக்கிற, நீங்க உங்களை அழகுபடுத்திக்கிற உடுப்பு இருக்கே, அது நானும் நீங்க கையில தள்ளிருக்கி நாங்க ஃபேஷன் பங்கு போனோம், நோலிவிற்கு போனோம், அந்த பங்கு இந்த பங்கு போனோம், வாங்கிட்டு வந்தோம் இல்ல. அல்லாஹ் சொல்றேன், நீங்க உடுப்பு உடுப்ப நாங்க தான் வானத்தை இறங்கி தந்திருக்கிறோம். அதனால பெண்களும் எப்படி தீனியத்தான உடுப்புன்னு இஸ்லாம் சொல்லுகிறதோ, இதே போலதான் ஆண்களுக்கும் தீனியத்தான உடுப்புன்னு சொல்லுது. அன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம், பெண்களை மட்டும் அப்படி ஆக்கிக் கொள்றாங்க, ஆண்கள் எப்படியும் இருக்கலாம்னு நினைச்சு கொள்றாங்க. இது அல்ல இஸ்லாம். இதனாலேயும் குடும்பத்தில் பிரச்சனை. ஒவ்வொரு கணவன் வாரும் விளங்கோனும் ஏண்ட மனைவி நல்லாக தீனியத்தான் இருக்குகிறதாக இருந்தா அந்த தீனியத்தான வழிகாட்டுதலை நான் தான் கொடுக்கணும். தீன பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கறது கடமை பார்த்து, மரத்துக்கு சாமான் வாங்கி கொடுக்குறோம், மாக்கள் சாமான் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், உடுப்புகள் வாங்கி கொடுக்குறோம், தீன கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் வாங்கி கொடுத்து துன்யாவை நாங்கள் அள்ளி கொடுப்போம், தீன் இல்லாட்டி நிச்சயமாக அந்த மனைவியின் மூலம் ஆம்பளுக்கு பிரச்சனை. என்ன தீன் இல்லையே, நீங்க எவ்வளவுதான் அள்ளி கட்டி கொடுத்தாலும், எவ்வளவுதான் நகை நட்டு வாங்கி கொடுத்தாலும், சொந்த பேரில் நீங்க ஊடுவார்கள் காணிப்பூமி தோட்டம் துறவு வாங்கி கொடுத்தாலும், மனைவியுடைய பேர்ல நீங்க வாகனத்தை வாங்கி எழுதி போட்டாலும், நீங்க தீன கொடுக்கலண்டா நிச்சயமாக எவ்வளவுதான் உளுந்துழுந்து
எங்களோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி மலவெயிலு பார்க்காம நலஞ்சி காஞ்சி கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க பெண்களை பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க தீன கொடுக்கலாட்டி அதே பெண்களால நிச்சயமாக மாப்பிள்ளைக்கு சோதனை. நான் நீங்க மறந்து கண்ணியமான சகோதரர்களே, ரபுல் ஆலமீன் ஆண் பெண் என்ற இரு சாரார படைச்சி அல்ல யாருக்கு யாரு ஜோடி பொருத்தமோ நீங்க முடிச்சு போங்கன்றதான் நல்லா வச்சிருக்காரு. இவர் இவரதான் முடிக்கணும், அவர் இவரதான் முடிக்கணும், நல்லா வைக்கிறது. எனவே தீனுடைய அடிப்படையில நாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி நாங்க பொருத்தம் பார்ப்போமே ஆக இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். நான் இப்ப ரெண்டு மூணு வாரத்துல இங்க கொத்துபா போகுது, நான் தெளிவாக சொல்லி காட்டி உண்டு. எல்லாரும் மஸ்ஜிதுல நிக்காக வைக்க விருப்பப்படுறாங்க. உங்க எல்லா மஸ்ஜிதுலதான் நிக்கா நடந்துக்கு சொல்லுவா, யாராவது மஸ்ஜிதுல நிக்கா நடக்காதாக்கள் இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்ல, அநேகம் எல்லாருடைய நிக்காவும் மஸ்ஜிதுலதான் நடக்கும். பெண்களும் அதுதான் விரும்புறாங்க, ஆண்களும் அதுதான் விரும்புறாங்க. என்ன சொல்லப்படுது, நபி மஸ்ஜிதுல வைக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையாளிகளுடைய துவா கரைக்கு மாஷா அல்லாஹ், மலக்குமார்கள் வந்திருக்கிற ரஹமத்துக்குரிய மலக்குமார்கள் அந்த மஜ்லிஸ்ல வந்து உட்காருவாங்க. அநேகமாக எல்லாருடைய நிக்காஹ் மஜ்லிஸும் அசருடைய தொழுகைக்கு பிறகு தான் நடக்கும். அப்படிதானே, அநேகமான நிக்காக்கள் எல்லாம் அசருடைய தொழுகைக்கு பிறகு, சுபகுக்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல நடக்கும். வேற வக்துகள்ல நிக்கா வைக்கிறது சாத்தியமே இல்லை. அநேகமா அசருடைய வக்தோட வைப்பாங்க. அப்ப அசருடைய வக்தர மலக்குமார்கள் இறங்கி வார நேரம் பாக்கியம். வழக்குமாரனுடைய சூழல்ல முசல்லிகள் தொழுக தொழுக மக்களுடைய துவாபரக்கத்தோடு ரஹ்மத்துக்குரிய அந்த அல்லாவுடைய ரஹ்மத் இறங்குற மஸ்ஜிதுல அல்லாவுடைய பெயரை சொல்லி நபி மீது சலவா தோதி குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி அழகான ஒரு பயான் செஞ்சு சுபஹானல்லாஹ் நிக்கா நடக்குது. எதுக்காக வேண்டி மாப்பிள பண்ணாரு அழைச்சு கொடுத்து அதுக்கு நிக்கா இருந்தது பள்ளி. அப்ப பள்ளியில நிக்காக நடக்கிறது சுன்னத்த ஹயாத்தாக்கி பல நபர்களுடைய துவாவோட மாஷா அல்லாஹ் சந்தோஷமா மனைவி மக்கள் வாழணும், சந்தோஷமா மனைவி மக்கள் வாழணும். அப்ப இப்படி இப்படி எல்லாம் மஸ்ஜிதுடைய மகள்ல ஒரு ஒரு நிக்காவுடைய ஒரு ஒப்பந்தம் நடந்து கணவன் மனைவி சந்தோஷமா வாழலண்டா அங்க யாருல பிரச்சனை? மாப்பிள்ளையும் பொண்டாட்டும் இருக்கிற நடவடிக்கைகள் தான் பிரச்சனை, நடவடிக்கைகள் தான் பிரச்சனை. கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் தாய்மார்களே, சகோதரர்களே, நல்ல விலங்கோடு எல்லாரும் ஆம்பளையாக இருந்தாலும் கும்பலையாக இருந்தாலும் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் திருமணம் என்று சொல்லுகிற ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு தான், அடிச்சு கொண்டு பிரிகிறதுக்கு இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வழிகாட்டுது பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனைப்பட்டு பிரிஞ்சாலும் சேரலாம். அப்படி முடியும் பிரச்சனைப்பட்டு எடுத்துங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, பிரிஞ்சு கொண்டாங்க. இஸ்லாம் சொல்லலையே நீ பிரிஞ்சா திருப்பி ரெண்டு பேரும் சேரல, ஜென்மத்துக்கும் சேரலான்னு சொல்லலையே, ஜென்மத்துக்கும் சேரலான்றதை ஒரே ஒரு நிலைப்பாடு தான். அது லியானுடைய மசாலான்னு சொல்லுவாங்க, இட்டு கட்டுதல் என்ற பேச்சு வந்தா இட்டு கட்டுதல். மனைவி தவறான முறையில அடுத்த ஆம்பளையோட விபச்சாரத்தை ஈடுபட்டுட்டா என்று இட்டு கட்டுதல் என்ற சப்ஜெக்ட் வந்தா இதுக்கு லியான்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல 18வது ஜூஸ் சூரத்து 100ல் அல்லாஹ் இதை பத்தி பேசியிருக்கா. இந்த லியான் இட்டு கட்டுதல் என்ற விஷயத்துல மட்டும் கணவன் மனைவி பிரிஞ்சால்தான் அவங்க ரெண்டு பேரும் ஜிம்மத்துக்கும் சேரிடாது, ஜிம்மத்துக்கும் சேரி. அது அல்லாத ஏன எந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து பிரிஞ்சாலும் இஸ்லாம் சொல்றது வாப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர முடியுமா இருந்தா சேர்ந்து போங்க. குர்ஆன்ல சூரா பக்கரா ஆயிடுச்சு, அல்லாஹ் சொல்றான் வைதா தல்லக்தும் நிசா, நீங்க உங்க மனைவி எடுகளை ஏதோ ஒரு நிலைப்பாட்ட தலாக் விட வேண்டி வந்து பபலகன அஜலகுன்னு அவங்க தலாக் விடப்பட்டதுக்கு பிறகு இத்தாவுடைய காலத்தை முடிக்குகிற தருவாயில அவங்க வந்து இத்தாவுடைய காலம் முடிஞ்சிச்சு, இத்தாவுடைய காலம் முடிச்சு இப்ப ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற பேர்ல இல்ல, ரெண்டு பேரும் அண்ணி ஆண் அண்ணிய பெண் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, அடே நாங்க செஞ்ச மடத்தனமே அப்பா, என்ன மாப்பிள்ளட்ட இன்னென்ன சின்ன சின்ன தவறுகள் இருந்ததுக்காக நாயே அதை பெருசுப்படுத்தி கொண்டு உமா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு நான் மாப்பிள்ள வானான்னு தண்ணி அவங்க கவலைப்படுறா. இங்க மாப்பிள்ள கவலைப்படுவா, அடே இவ்வளவு அழகான பிள்ளைகளை பெற்று தந்த இந்த பொண்டாட்டி, என்னை இவ்வளவு கிதமத்துகளை செஞ்சு தந்த பொண்டாட்டி, அவட சின்ன புண்ண பிறகு பிரச்சனை விளைச்சோண்டு நான் உமா சொன்னாங்க மைனி சொன்னா தாத்தா சொன்னான் பிரச்சனைப்பட்டு வானாண்டு சொல்லிட்டு இவர் கவலைப்படுவாரு. இப்ப ரெண்டு பேரும் கவலைப்படுறாங்க, என்ன கவலைப்படுறாங்க, நாங்க ஏன் அநியாயமாக பிரிஞ்சோ. அப்ப அதனுடைய நத்தீஜா முடிவென்னது, இப்ப ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நாங்க சேர்ந்து வாழ்வோமே, ரெண்டு பேரும் வாழ்ந்து பழக்கப்பட்டார்களே, வாழ்க்கையில அனுபவப்பட்டார்கள். இப்ப ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, சரி நாங்க ரெண்டு பேரும் தவறு செஞ்சிட்டோம், மனுஷன் தானே, ஆம்பளையும் தவறு செய்யலாம் பொம்பளையும் தவறு செய்யலாம், தவறுகள் உணர்ந்து ரெண்டு பேரும் சேர முயற்சி செஞ்சா அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப குடும்பத்தாரில பார்த்து தயவு செஞ்சு அந்த மாப்பிள்ள பொண்டாட்டியா வாழ்ந்து பிரிஞ்சாங்களே இப்ப சேர விரும்புறாங்களே அவங்கள பல உணவு உண்ண நீங்க தடுக்காதீங்க, நீங்க தடுக்காதீங்க.
உங்களோட மஹல்லால மக்கள் இருந்தா நீங்க முயற்சி பண்ணி சேர்த்து வைக்கிறேன். மஹல்லால டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்க இருந்தா மஹல்லா மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அப்படியாப்பட்ட ஆக்களை போய் கண்டு பேசி அவங்களை திருப்பி சேர்த்து வைக்கலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் மார்களோட சேர்ந்து நிக்கா செஞ்சு திரும்ப வாழ்றதுக்கு நீங்க தடையாக இருக்காதீங்க. இதான் எங்க இஸ்லாமிய மார்க்கம். அப்ப பிரச்சனைப்பட்டு கொண்டு பிரிஞ்சவங்களே சேர்றதுக்கு நீங்க இடையூறாக இருக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதா இருந்தா சேர்ந்து வாழ்றாக்கள் பிரிதல் இஸ்லாம் விரும்புமா? பிரச்சனை வரும், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை. உலகத்துல நீங்க எடுத்து பாருங்க பாபா, உலகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் வாழ்ந்தா வேண்டி எந்த குடும்பத்தையும் எடுக்கல, யாருடைய குடும்பத்தையும் எடுக்கல. அது எனக்கெல்லாம் கேள்வி வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி அவங்களோட குடும்பத்திலும் பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனை வந்துச்சு. நபி என்பது ஒரு குடும்பம், நபியுடைய மனைவியாக இருந்தவங்க சஹாபா பெண்மணிகள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்பது ஒரு புறம். ஆனா அவங்க மாப்பிள்ள கொண்டாட்டி என்ன பிரச்சனை வந்து, கணவன் மனைவி என்ற பிரச்சனை வந்து. அதனால உலகத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் தான் ஒன்று எடுக்கவே இல்லாது, ஒன்று அடிக்கவே இல்லாது. ஆயிஷா சொல்றாங்க ரதியல்லாஹு அன்ஹா, பெண்கள் விலகி போங்க, ஆயிஷா சொல்றாங்க ரதியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் எனக்கும் என் கணவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வந்து. யாரு சொல்றா? ஆயிஷா. யாரு? சுவனத்து பெண்மணி. எந்த சுவனத்து பெண்மணிய அல்லாஹ் சூரத்து நூறுல 11 குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சிறந்த பெண் என்று வர்ணித்தானோ அந்த ஆயிஷாவுடைய வாழ்க்கை ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கும் என்ன மாப்பிள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரச்சனை. எந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க என்ன சத்தமும் கூடிருச்சு, அவங்கள சத்தமும் கூடிருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, ஆஹா இது தடம் புரண்டு போற மாதிரி வரும், சப்ஜெக்ட் கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு. இப்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை. இப்ப கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து, சரி வராதுமா, எங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு நாங்க ஒரு ஆளை கூப்பிடுவோம். யோசிச்சு பாருங்க, நபியுடைய வாழ்க்கப்பா தன் மனைவி ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவே சரி வராதுமா, எங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு எங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இப்ப நாங்க ஒரு ஆளை கூப்பிட்டாகணும். ஆயிஷா சொல்லல, யாரும் சொல்லலாம் வானா, எங்கட விஷயத்த வெளிப்படுத்த வானா, எங்களுக்குள்ளே முடிச்சு கொள்வோம். அவங்களும் சொன்னாங்க, தைரியமா கூப்பிடு, என்ன சில நேரம் பொங்கலுக்கு ரோஷம் போகும், உங்களுக்கு சில நேரம் ரோஷம் போகும். சொன்னாங்க நபி ஆயிஷா, நீங்க கூப்பிடுங்க, எவ்வளவு பெரிய தைரியமா. அப்ப யார கூப்பிடுறாங்க? இப்ப யார கூப்பிடுறேன்? கடைசிய முடிவு வந்துச்சு, யாரு வாப்பாவே கூப்பிடுவோம். ஐஷா ரதி எல்லாம் சாலாங்க வாப்பா, அவங்க சித்திக்கிறது எல்லாம் சாலாங்க வாப்பாவே கூப்பிடுவோம், எங்கட பிரச்சனை அவரை ஹெண்டில் பண்ணட்டும். இஸ்லாம் சொல்லித்தருது உம்மா வாப்பாக்கு நல்ல விளைவுகள், எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல பிரச்சனை வந்தா அடுத்த ஆக்கல தலை போட விடக்கூடாது. உம்மாவதம் பொறுப்பார், விசேஷமாக வாப்பா பொறுப்பு, விசேஷமாக வாப்பா பொறுப்பு. அதுலயும் பொம்பளை பிள்ளைகளுடைய விஷயத்துல வாப்பா பொறுப்பு, பொம்பளை பிள்ளைய விஷயத்துல பிரச்சனை வந்தா உம்மா இறக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைய விஷயத்துல பிரச்சனை வந்தா உம்மை இறக்க கூடாது, பாப்பா தான் ஹேண்டில் பண்ணும். அவங்க சித்திக்கிறது எல்லாம் சாலானவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்க போனாங்க என்பது இஸ்லாமிய சரித்திரம் சொல்லுது. நபியுடைய குடும்பவியல் குடும்ப வாழ்க்கை பாடம் எங்களுக்கு. அதனால யாருமே நினைக்க கூடாது நாங்க ரெண்டு பேரும் அண்ணி ஒண்ணியமா மிச்சம் நகையும் சதையுமா நாயும் கரிசட்டியுமா, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் சந்தோஷம். ஆனா பிரச்சனை வராம இருக்கா, பிரச்சனை வராம குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராத ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன வைஃப் எனக்கு சொல்லுவா, நான் என்ன லைஃப்ல பேசுவோம், நான் ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது செஞ்சுட்டா என்ன வைஃப் சொல்லுவா, எனக்கு வருது நல்ல கோபம். ஒரு வீட்டுல பேசுறதா பேசுறது என்ன, எனக்கு வருது நல்ல கோபம். நான் சொல்றேன் மாஷா அல்லாஹ், நல்ல கோபம் தானே வருது உனக்கு, கெட்ட கோபம் வந்தா தான் பிரச்சனை, நல்ல கோபம் வந்தா பிரச்சனை. இதே போல கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள்ல கூட என்ன செய்யும், நளின போக்க கையால பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சு, மாப்பிள்ளைக்கு கோபம் வந்ததுன்னா கொண்டாட்டியும் கோபமா பேசினா சரி வராது, யாராவது ஒரு ஆள் இறங்கி போகணும், அப்பதான் குடும்ப வாழ்க்கையில வெச்சாங்க. இது நான் வெத்தியா நீ வெத்தியான்னு மாப்பிள்ளையும் கொண்டாட்டியும் சண்டை பிடிக்க போனா நிச்சயமாக ரெண்டு பேரும் வெத்த போறதில்லை, அங்க வெத்துறது ஷைத்தான். மாப்பிள்ள பொண்டாட்டி நான் வெட்டியா நீ வெட்டியா அந்த சண்டை பிடிக்க போனா அங்க வெட்ட போறது ஷைத்தான் தான். தோக்க போறது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைண்டா அந்த ரெண்டு பேர் மூலமா கிடைக்கிற பிள்ளைகள் அவங்களோட உமா வாப்பா. மாப்பிள்ள பொண்டாட்டி சண்டை பிடிச்சி பிரிகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை. பெத்த உமா வாப்பாங்க கவலைப்படுறாங்க. பெத்த உமா வாப்பா கவலைப்படுறாங்க. திரிஞ்ச பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை ஈக்காது கவலை ஈக்காது திருடைய இடங்கள்ல. பெத்தெடுத்த உமா வாப்பட வைரடிசையும் அங்க நெஞ்சு எரியுது. அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நஷ்டப்பட்டு இவ்வளோ கடன் எடுத்து இந்த புள்ளட கல்யாணத்தை செஞ்சு கொடுத்தனே, நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டனே, இவ்வளோ பெரிய ஹோல் எடுத்து சாப்பாடு போட்டனே, 100 சாணத்து சாப்பாடு வச்சனே, இந்த புள்ள இப்படி வந்து வீட்டில் நிற்கிறாளே. உமா பாப்பா கவலைப்படுவான். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள். அதனால மாப்பிள்ள பொண்டாட்டி சண்டை பிடிச்சு கொண்டு இருக்குறதுனால நீ வெத்தியா நா வெத்தியான்னு பாக்குறதுனால அங்க யாரும் வெத்தி இல்ல, ஷைத்தான் வெச்சி வாகை சூடுகிறான். ரவி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொண்டாட்டி மாப்பிளைய பிரிக்கிறத போல ஷைத்தானுக்கு விருப்பமானது எதுவுமே இல்லை. மாப்பிள்ள பொண்டாட்டியை பிரிக்கிறத போல ஷைத்தானுக்கு விருப்பமானது எதுவுமே இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதனாலதான் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரியா இருந்தது. மாப்பிள்ள பின்னாடி பிரச்சனை வந்தா நபியை பாருங்க, நபி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நபியுடைய மனைவியர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க. இது ரெண்டு சைட்லயும் பேசப்பட வேண்டிய விஷயம். பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் நீங்க இருக்கிறீங்க, ஆண்களோட புகழ்தான் கூட வந்திருப்பாங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். இதே கண்ணியமான சாய்மான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்துல எப்படி நடந்தாங்க, எப்படி அழகான ஒரு கணவனாக வாழ்ந்தாங்கன்றத அவங்க சொல்லி காட்டுறாங்க. மாப்பிள்ளமார் சொல்லக்கூடாது நானும் நீங்களும் போயிட்டு மாஷா அல்லாஹ் நான் நல்ல மாப்பிள்ள, நாங்க பெரிய அடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நல்ல மாப்பிள்ளைக்கோடும் எங்கட போராடிக்கலாம், எங்கட பெண்கள் சொல்லணும் எந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, எங்கட பிள்ளைகள் சொல்லணும் எந்த வாப்பா நல்ல வாப்பா, எந்த உமா சொல்லணும் எந்த மகன் நல்ல மகன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி பட்டர் பூசி நான் நல்ல நான் நல்லன்னு பேச போகாதீங்க. எனவே ஒவ்வொரு கணவனையும் மனைவி சொல்லோடும் நல்ல கணவன், அதே போல ஒவ்வொரு மனைவியையும் கணவன் சொல்லோடும் ஏன்ன மனைவி நல்ல மனைவி, ஏன்ன மனைவி நல்ல மனைவி. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு துஆ செய்கிற சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும். அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்கான துஆ செய்கிற சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும். சகோதரர்களே, நான் அல்லாட்ட துஆ கேட்கிறேன், ஏண்ட வைஃப்ட விஷயம், யா அல்லாஹ் ஏண்ட மனைவியை எனக்கு ரஹ்மத்தாக ஆக்கித்தாயா அல்லாஹ். எல்லாரும் துஆ கேளுங்க சகோதரர், எல்லாரும் துஆ கேளுங்க. எங்களுக்கு ரஹ்மத்தாக நீ ஆக்கித்தாயா அல்லாஹ். எத்தனை பேர் துஆ கேட்கிறோம் நாங்க, எத்தனை பேர் துஆ கேட்கிறோம், ஊர்ல இருந்து துஆ கேட்கிறோம், ஊர்ல பிரச்சனை யா அல்லாஹ் லேசாக்கித்தா, துஆ கேட்கிறோமே இல்லையா. மஹல்லால பிரச்சனை யா அல்லாஹ் லேசாக்கித்தா. இனிமே சகோதரர், வீட்டு பிரச்சனை மனைவிடைய விஷயத்தை எத்தனை மாப்பிள்ளமா நாங்க துஆ கேட்கிறோம். அந்த துவா கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி, இதே போலதான் பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களுக்காக துவா செய்யும், தன்னுடைய கணவன்மார்களுக்காக துவா செய்யும். திரிமான தாய்மார்களே சகோதரர்களே, எப்ப ஒரு கணவன் தன் மனைவிக்காக, மனைவி தன் கணவனுக்காக அல்லாவிடத்துல மன்றாடி துவா கேட்கிற ஒரு நிலைமை ஏற்படுமோ, நிச்சயமாக அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில அல்லாஹ் மறுமலர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். அதனாலதான் நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாப்பிள்ளை பொண்டாடிக்கு துவா செய்யாங்க. எந்த மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு சொன்னாங்க, நம்மரல்லாஹு இம்ரன், ஒரு மாப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுபசோபனமான வாழ்க்கையை உருவாக்குவானாக. எந்த மாப்பிள்ள, அவர் காலையில தஹஜ்ஜத் அல்லது சுபஹுடைய தொழுகைக்கு எழும்பி தன் மனைவியையும் செய்கிறார், எழுப்பாட்டுகிறார். தன் மனைவி எழும்பாத பொழுது இரக்கமாக அவருடைய மூஞ்சில தண்ணியை தொழிச்சு எழுப்பாட்டி ரெண்டு பேரும் தொழுகிறார்களே, இப்பேற்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பானாக. இதே போல மனைவிக்கும் துவா செஞ்சாங்க, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே வந்தா சந்தோஷம் சுபீட்சத்தை கொடுப்பானாக. காலையில் எழும்பி தன் கணவனையும் எழுப்பாட்டி, தன் கணவன் எழும்பாத பொழுது இரக்கமாக தண்ணியை தொழிச்சு எழுப்பாட்டி ரெண்டு பேரும் தொழுகிறாங்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே வந்தா சுபசோபனமான வாழ்க்கையை உண்டாக்குவானா. நான் சொன்னேன், கணவன் மனைவி துவா செய்கிறவர்களாக இருக்கும், துவா செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஹாலாத் என்னண்டா, அஞ்சு வக்தி தவறு அக்பல் தக்பீர் தவற விட மாப்பிள்ள பள்ளி வந்து தொழுகிறாரு. பொண்டாட்டி வீட்டுல தொழுதாரா இல்லையா அவருக்கு டோன் கேர், கணக்கே இல்லை. இவருக்கு ஊருலகத்தை பத்தி தான் கவலை, ஊருலகம் தொழுவுதா,
அவங்க தொழுகைக்கு வராங்களா, இவங்க தொழுகைக்கு வராங்களா, குடும்பத்தை பத்தி கவலை இல்லாண்டா, அது இஸ்லாமிய வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே இல்லை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்லித்தாரன் பாரு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, ரப்பி ஜஅல்லி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பமின் பிச்சலங்களையும் தொழுகையாளிகளாக ஆக்கி வையா, தொழுகையாளிகளாக ஆக்கி வையா. எனவே கனிமன தாய்மான சகோதரனே, அதே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க எங்கட மௌத்துக்கு பிறகு நீங்க யார இபாதத் செய்வீங்க, குடும்ப பொறுப்பு, சமூகத்துடைய தலைவர், உலகத்துக்கு தலைவர், நபி, ஆனா தன்னுடைய குடும்பத்தை மறக்கல்ல. ரெண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லித்தாரா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லித்தாரா. நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தஹஜ்ஜுடைய நேரத்துல ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தான் தஹஜ்ஜு தொழுகைக்கு எழும்பி அவங்க தன்னுடைய தேவைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு தன் மனைவியர்களை எழுப்பாட்டுவாங்க, மனைவியர்களை எழுப்பாட்டுவாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு உதவு செஞ்சு கொண்டு தொழ வெளியே வருவாங்க. வெளியே வந்தா தன்னுடைய வீட்டுக்கு பின்னால ஃபாத்திமாவுடைய வீடு, மகள் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஃபாத்திமாவுடைய வீட்டை தட்டுவாங்க, மகள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுப்புங்க. ஹதீஸ்ல வர விஷயம். எனவே சகோதரர்களே, எங்கட குடும்ப வாழ்க்கை வருகிறதோ, ஆணோ பெண்ணோ, யாரும் எங்கட இபாதத்துல கூட நாங்க தனியாக இயலாது. ஒவ்வொரு மனைவிக்கும் தன் கணவனை கணவனுடைய இபாதத்துல கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாப்பிளைக்கும் கணவனுக்கும் தன் மனைவியுடைய இபாதத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துவது. இப்படி எல்லாம் வாழ்க்கை அமைச்சு கொண்டோம்னா அந்த வாழ்க்கையில சந்தோஷம். அடுத்தது மாப்பிளையும் பொண்டாட்டியும் எதிர்பார்க்கிறதுதான் நம்பிக்கை நாணயம் என்பது அவசியம். இதுல குளறுபடி ஏற்பட்டாலும் அங்கேயும் மாப்பிள்ள கொண்டாட்டி பிரச்சனை, சந்தேகம் வரும். மாப்பிள்ள கொண்டாட்டிக்கு சந்தேகமாக நடந்து கொள்ள கூடாது, அதே போல கொண்டாட்டி மாப்பிளைக்கு சந்தேகத்திற்கிறமாக நடந்து கொள்ள கூடாது. நான் நிக்காவுடைய பயான்களுக்கு போன சொல்றது, நீங்க இந்த கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளமாருக்கு விசேஷமா சொல்றது, நீங்க ஆர்வ கோளாறுல திடீர்னு பொம்பளைகளுக்கு போன் வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்குது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை முடிஞ்சு மோதிரம் மாத்துறோம் என்ற பெயரிலேயே அங்க மரவில போறது என்னதான் போன் போகுது. நான் அடிக்கடி சொல்றது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால அக்கது என்ற அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த நிக்காஹ் என்ற ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னால இந்த பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல பேசி வார்த்தை பேசி வைக்கப்பட்ட ஆம்பளையும் பொம்பளையும் அவங்களுக்குள்ள பேசுறது ஹராம். அப்படி பேச அந்த பழக்கம் இருக்குமாக இருந்தா கல்யாணம் முடிச்ச கூட சந்தோஷமா வாழவே மாட்டாங்க, சந்தோஷமா வாழவே மாட்டாங்க. எனவே திருமணம் என்ற பேச்சுவார்த்தைக்கு அக்கதுக்கு முன்னால பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாப்பிள்ள கொண்டாட்டி ஆகாம நிக்காஹ் என்ற ஒப்பந்தம் நடக்காம அந்த ஆம்பளையும் பொம்பளையும் அண்ணி ஆண் அண்ணிய பெண்ணான். எனவே அவங்க அண்ணி ஆணும் அண்ணியை பெண்ணும் போலதான் இருக்கணும். அப்படி இல்லாம ஹராமான முறையில பேச்சுவார்த்தைகள் சந்திப்புகள் நடக்குமா இருந்தா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சில இடங்கள்ல பெத்த உமாவே அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு அந்த பேசப்பட்ட பொடியனோட சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்க. என்ன உலகம் சகோதரி, என்ன உலகம்! பெத்த உமா தன்னுடைய மகளை பேசியிருக்கிற அந்த பொடியன் இருக்கிற இடத்துக்கு கூட்டி போயிட்டு ஆனா நீங்க நல்லா பேசிட்டு வாங்கம்மா. பெத்த உமா இந்த தீன பத்தி தெரியாட்டி இந்த முசீபத்துல நடக்கும். அதுக்கு பிறகு அந்த முசீபத்தை எங்க வரும், கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இல்ல இன்பகரமான பேச்சுக்கெல்லாம் பேசி முடிஞ்சு பொய்க்கு இந்த லவ் பண்ற லவ் பண்றாங்களே பொய்ல பேசி முடிஞ்சு அந்த முசீபத் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள கொண்டாட்டி ஆனதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள சந்தோஷமா பேசி கொண்டது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இவ கேப்பா, என்னப்பா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அங்க கூட்டு போனீங்க, இங்க கூட்டு போனீங்க, அப்படி பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க, பேசுங்கப்பா நீங்க பேசுறது ஒண்ணுமில்ல, பேச முடிஞ்சிடலாம். தெரியுமான தாய்மான சகோதரர்ல, எனவே திருமணம் என்ற விஷயத்துல இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிற காரணம் என்னன்னா இஸ்லாத்துக்கு மாற்றமான நடவடிக்கைகள் திருமணத்துக்கு முன்னாலேயும் திருமணத்துக்கு பிறகும் ஏற்படுகிறதுனால அந்த முசீபத்து தான் இந்த மாப்பிள்ள கொண்டாடி போயிடுச்சு. நான் இடையில சொல்ல வந்தேன் என்னன்னா, அப்படியுமே நான் சொல்றது, நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களோட மனைவியோட நீங்க பேசுறதுக்கு நீங்க இறக்கமா நீங்க வெளியே போனா மனைவியை பார்த்து போன் போட்டு சாப்பிட்டீங்களாமா, தூங்குனீங்களாமா, குடிச்சீங்களாமா, படுத்தீங்களாமா, அப்படி பேசுங்க. எந்த தடையும் இல்லை பேசுறதுக்கு, சும்மா பேசுறதுக்கு ஒரு போனை கொடுங்க. அதுக்காகவே டச் போனையும் அந்த பிச் போனையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய மாப்பிள்ளமார் தன்னுடைய கொண்டாட்டிமார வீணாக்கிட்டாங்க. எதை கொடுத்து, கையில பெரிய பெரிய டொம்பா கடோல் பாக்கியமாய் போன, நிறைய பொண்டாட்டிமார வீணாக்கிட்டாங்க.
அதுக்குள்ள காதி கொண்டு வந்து சொல்றது அந்த வீட்டுக்கு போன கணக்கே எடுக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வியாபாரத்துல நஷ்டப்பட்டு லொஸ்டாகி செக்ரிட்டன் அது இதுண்டு வீட்டுக்கு போவோம். ஒரு ஆறுதலுக்கு வந்து ஒரு தலையை தராவி ஒரு தீக்க பூச்சி தாரத்துக்கு என்ற கும்பல தயார் இல்லைண்டா அவளோட எனக்கு என்ன வாழ்க்கை? ஏன் அப்படி செய்யறா? இப்ப பார்த்தா வீட்டுல கூட்ட போனா போடும் கையுமா தான் புள்ளையில ஹிதுமத் செய்யறது இல்லை. சில மாப்பிளமார் வந்து சொல்றது வெள்ளம் காட்டு உஸ்கூலுக்கு புள்ளையில ரெடி பண்றதே நாங்க தான். என்ன கொண்டாடி தூக்கமா? என்ன தூக்கம்? நைட்ல விடிய விடிய போன பார்த்துட்டு இப்ப சுபம் இல்ல ஒன்றும் இல்ல தூக்கம். இப்ப விசாரணை நடக்கிற நேரத்துல அந்த புள்ளட வாப்பாவை கூப்பிடுறது மாமா உண்டாட்ட வாப்பாவை கூப்பிட்டு கேட்டா மருமகனை வச்சுக்கொண்டு மாமா கேட்கிறாரு அதுல எங்கட மருமகன் கேளுங்க என் மகளுக்கு யாரு போன் வாங்கி கொடுத்தது? நான் வாங்கி கொடுத்தேன்னா அவர் வாங்கி கொடுத்தார். யாரு வாங்கி கொடுத்தது? அதனால மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்றோம் மாப்பிள்ள மாத்த தயவு செஞ்சு இந்த தேவையில்லாத உலகத்தை சுத்தி வார போன்களை வாங்கி கொடுத்து உங்களை கும்பராட்டி மாற செலுத்துறாரு. தயவு செஞ்சு அல்லாவுக்கு உங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? ஒரு காலம் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டான வாழ்க்கைக்குரிய காலம் வர்ற வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு போனை வாங்கி கொடுக்கோடும் இந்த தேவை வருகிற வரைக்கும் தயவு செஞ்சு அந்த பெரிய பெரிய போன்களை வாங்கி கொடுத்து வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அல்லாவுக்காக கேட்கிறோம், அல்லாவுக்காக. இன்னைக்கு போனால ஏற்பட்டிருக்கிற முசீபத் சுபஹானல்லாஹ், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முசீபத். தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத வேணும்னு போறதில்லை. சும்மா போன் அந்த போன்ல அதனுடைய ஃபங்க்ஷன் என்னான்னு தெரியாது. சும்மா என்னத்தை சரி பண்ண பட்டனை நஸ்கே எடுத்துறேன் டச் பண்றது அதை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டு, அதை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டு. இனிமான சகோதரிகளே தாய்மார்களே, இதை அல்லாவுக்கான கேட்கிறோம். நம்பிக்கை நாணயமையா நாணயமாக கொண்டாட்டி மாப்பிள்ளையும் வாழப்படுத்திக் கொள்வோம். கொண்டாட்டிக்கு சந்தேகம் வார மாதிரி மாப்பிள்ளை ஒளிஞ்சு ஒளிஞ்சு போன் பேசுறது வானா? உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சா நீங்க தைரியமானா? நீங்க உண்மையானவரா? மனைவிக்கு முன்னால் வச்சு பேசுங்க, எனக்கு மறைச்சு பேசணும். அப்படி உங்களுக்கு மறைச்சி பேச வேண்டிய போன் வருதா? கால் வருதா? நீங்க அந்த போனை வீட்டுல நீங்க மறைஞ்சு மறைஞ்சு பேசவேணா? நீங்க வெளியே போற நேரத்தில் பேசிப்போங்க. இதே போலதான் மனைவிக்கும் கணவனுக்கு ஒளிமறை இல்லாமல் மனைவிக்கு போன் வரதா இருந்தா எங்கிருந்து வரணும்? தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய உண்மட்ட இருந்து, வாப்பாட்ட இருந்து, சகோதரிட்ட இருந்து, பிள்ளைகள்ட்ட இருந்து வரலாம். எனவே மனைவியோ கணவனோ தங்களுக்கு உள்ள ஒளிமறை இல்லாத வாழ்க்கையை வச்சுக்கொள்ளணும். நம்பிக்கை நாணயமாக இருக்கணும். ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கம் அந்த நம்பிக்கைக்கு மோசடி வருமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய பூகம்பம் கிடைக்கும், பெரிய பூகம்பம் கிடைக்கும். கொண்டாட்டிக்கு தெரியாம மாப்பிள்ளைக்கு வேற தொடர்புகள், மாப்பிள்ளைக்கு தெரியாம கொண்டாட்டிக்கு வேற தொடர்புகள் தெரியாம. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நீங்க பத்தினித்தனமாகிறவர்களாக இருந்தால் அவளையும் உங்களையும் நீங்க பத்தினித்தனமானவர்களாக இருந்தா உங்களோட கொண்டாட்டியும் பத்தினியான பெண்ணாக இருப்பார். அந்த பத்தினித்தனத்தை விட்டு நாங்கள் அப்பாற்பட்டு போனா அந்த கொண்டாட்டியை வச்சு எங்களை அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் சோதிப்பான். இப்ப தண்ட தவறை வெளிப்படுத்துறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை, தண்ட தவறலையும் இவர் இருக்கணும். அதனால கொண்டாட்ட தவறையும் தட்டி கேட்க மாட்டார். ஏன்னா அதை தட்டி கேட்டாதான் இவரு கொண்டு செய்யல. ஆக மொத்தத்துல நீ கெட்டு நான் கெட்டு ஆமத்துல எல்லாம் கெட்டு போ. அதனாலதான் இஸ்லாம் சொல்றது நம்பிக்கையாக நாணயமாக வாழ்க்கையாவது ஹதீஸ் நபி சொன்னாங்க, சல்லல்லாஹு விசேஷமாக ஆண்களை பார்த்து நீங்க ரோட்ல போறீங்க, ஆண்கள் நாங்க ரோட்ல போறோம், வியாபாரத்துக்கு போறோம், வாகனத்துல போறோம், பலர்களோட பேசுகிறோம், பஜார்ல பல்வகையான பெண்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல எங்களோட வியாபாரம் இருக்குகிறது, நாங்க இருக்கிற கடைக்கு பல்வகையான பெண்கள் வருவாங்க, எங்களுக்கு போட் போடே இல்லாத வீட்டுக்குள்ளுக்கு பெண்கள் வரவானா ஆம்பளைக்கு மட்டும்தான் இங்க கடைக்குள்ள வரையலும். அப்படி செய்யறது சாத்தியம் இல்லை. அப்படி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம்பளைகளை பார்த்து கணவன்மார்களை பார்த்து நீங்க வெளியே போற நேரம் யாராவது ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்துட்டா, மனுஷன்தானே ஆசை வந்துட்டா சொன்னாங்க, நீங்க நேர அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க வாப்பா. சொன்னாங்க எந்த பொம்பளைய பார்த்து நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பெண்ணுடைய உடம்பில் இருப்பதுதான் உங்களோட மனைவி வரண உடம்புல இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார், இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். கனிமான சகோதரர்களே, மனைவி எப்ப தன் கணவனுக்கு நம்பிக்கையாக இருப்பானோ அது போல கணவன் எப்ப தன் மனைவிக்கு நம்பிக்கையானவனாக இருப்பானோ குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு யாராவது தேவையில்லாத தொடர்புல ஆணோ பெண்ணோ ஈடுபட்டா அவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி உள்ளவர் அல்ல. ஆம்பளையும் பொம்பளை யாரா இருக்கலாம், இந்த அல்லாவினால் ஹலாலாக்கப்பட்ட உடல் ரீதியான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மாப்பிளைக்கு பொண்டாட்டிக்கு அல்லாஹ் அனுமதியை கொடுத்து யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? ஒரு மாப்பிள்ள பொண்டாட்டி சந்தோஷமாக அவளை உடல் ரீதியான இன்பங்கள் அனுபவிச்சு கொடுறதுக்கு சந்தோஷமா பேசுறதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? சகோதரி உம்மாட்டையா பாப்பாட்டியா? ஆனா செல்லாக்கள் அப்படின்னு இருக்கலாம். சில மாப்பிள்ளமார் மாப்பிள்ளைகளா, இந்த மாப்பிள்ளைன்னா இந்த மாவால செய்யப்பட்ட மாதிரி போனி செய்கிறார். எந்த அளவு கொண்ட சில விசாரணைகளை தெரிய வர்றது, உம்மா சொன்னாதான் இவர் கொண்டாட்டியோட சேர்ந்து அடுத்த கல்ல குளிக்கிறார். அந்த அளவுக்கு மாப்பிள்ள உம்மா கீச்சின கோட்டை தாண்ட மாட்டார். இதுவல்ல சகோதரி குடும்ப வாழ்வு. அதே போல அந்த பக்கம் கொண்டாட்டி கீச்சின கோட்டை தாண்டது இல்லை, கொண்டாட்டி அனுமதி தரவனும் இவர் பெற்ற உமாவை பார்க்க போறது அப்படியும் ஆகிடக்கூடாது. மாப்பிள்ள மாவால செய்யப்பட்ட போனிக்கைகள் மாதிரி ஆகிடக்கூடாது ரெண்டு பக்கத்தில். எனவே ஹலாலான கணவன் மனைவி என்ற வகையில் அல்லாஹ் எங்களுக்கு லைசன்ஸ் தந்திருக்கிறான். நிக்காஹின் மூலமாக அல்லாஹ் ஹலாலாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் ஹலாலாக்கி தந்த ஒன்று எங்களோட கைவசம் இருக்கத்தக்கன நாங்கள் ஹராத்தின் பக்கம் போவோமையாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியற்றவன், நீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். ரஜு கல்யாணம் முடிச்சு போற விபச்சாரத்தை ஈடுபட்டா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ரஜு சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த சட்டத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டினான். நானும் நீங்க நினைக்க கூடாது, சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்களா? கல்லெறிஞ்சு கொல்லப்படுகிற அளவு சகோதர உலகத்தில் ஒரு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அங்க ஆக்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சுவனவாதிகள் தண்டிக்கப்பட்டு ஒப்பாத்தானாலும் சுவனவாதிகள். அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லித்தாரான், யார் உலகத்தை இந்த தவற செஞ்சாலும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள். காவி கோட்டுகள்ல நடக்கிற விசாரணைகளை பார்த்தா உண்மையிலேயே கல்லறிந்து கொல்லப்படவே இல்லையோ நிறைய பேர் உலகத்துல வாழ்றான். மாப்பிள்ளைக்கு தெரியாம பொண்டாட்டியும், பொண்டாட்டிக்கு தெரியாம மாப்பிள்ளை. நான் ஒரு சாரார மட்டும் சொல்லல, ரெண்டு பக்கம் இந்த தவறுகள் நடக்கு, ரெண்டு பக்கமும் தவறுகள். ஒரு நாள் என்கிட்ட கலா கேஸ் ஒன்று வந்துச்சு. மாப்பிள்ளக்கார வந்து சொல்ற, நான் காலா காலம் கோயில இருந்து சம்பாதிச்சு அனுப்பி அனுப்பி எனக்கு போதுமா போச்சு, எனக்கு இது போல இந்த பொம்பளையோட வாழையில. ஏன் பாப்பா அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாய்? நீ உன் நல்ல ஒரு தொழில்டா இலங்கையில வந்து தொழில் செஞ்சு குடும்பமா சந்தோஷமா வாழ இல்ல சார், எனக்கு ஏலா எனக்கு தலாக் சொல்ல அனுமதித்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. இதை நான் பெண்களை நான் பழித்து பேசுறதுக்கு சொல்லல, இன்னைக்கு உலகத்துல நடைமுறை. உம்மா பாப்பாவுடைய கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. ரெண்டு பேரையும் விசாரணைக்கு எடுத்தா இப்ப நான் கேட்கிற அந்த பொம்பளைய பார்த்து உங்களோட கணவர் உங்களை தலாக் கொடுன்னு சொல்றார், என்ன காரணம் என்ன காரணம்? அந்த புள்ள தைரியமா சொல்றா, கையில இருக்கிற ஒரு ஒரு வயசு இருக்கும் எட்டு மாசம் இருக்க ஒரு புள்ளைய காட்டி, இந்த புள்ளதான் காரணம். எனக்கு ஆச்சரியம், என்ன இந்த புள்ள காரணம்? அதுல விஷயம் என்னன்னா, மாப்பிள்ள வெளிநாட்டுல இவ இன்னத்தனோட அந்த இன்னத்தனுக்கு பிறந்த புள்ளையத்தான் கையில தூக்கிட்டு வந்திருக்கிறான். எனவே பெற்றோர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் என்றது பழிக்க ஆவேண்டி பாரம் எங்களுக்கு நீங்கிருச்சு, நீங்க எப்படியும் வாழ்க்கையை நடத்துக்கண்டு உங்களோட பிள்ளைகள் ஆம்பளையோ பொம்பளையோ விட்டுறாதீங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஃப்ரீடத்தை அவங்க வித்தியாசமான கோணத்துல ஹராத்துல கொண்டு போயிடக்கூடாது. அதனால அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்றது, நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறதை சொத்துபாலையும் சொன்னேன், அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில எஃப்ஐஆர்கள் வரும், இவர் அவரை லவ் பண்றது, அவள் இவரை லவ் பண்றது, இப்படி சில நேரங்கள் இப்படி பைத்தியங்கள் ஏற்படுவது. சகோதரர்களே, இப்படி ஒரு நிலைமை இருந்தா அதிலிருந்து அவங்கள கலட்டி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் பண்ணாம வேற யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேணாம், வேற யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேணாம். அப்படி நீங்க அவசரப்பட்டு இல்ல இவனுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சா, இவளுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சா, இவளுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இவள் திருந்திடுவா, இவளுக்கு இவளுக்கு கால் கட்ட போட்டா, ஒரு அடமா ஒரு ஒரு குடிமானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா, ஒரு பொறுப்புக்குள்ள கொண்டு வந்துட்டா, அதுபோல அந்த பழைய தொடர்புகள் வராது என்று நினைக்கிறது இருக்கிறதே அது மகாபெரிய தப்பு, மகாபெரிய தப்பு. எங்களை சமூகம் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி கொள்றது. கல்யாணம் முடிக்க முந்தி ஒரு குமரப்புள்ள தனியார் ரோட்ல போறதுக்கு செய்யாது, சமூகம் விரும்பாது. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட்ல ஒரு குமரன் செய்யலாம், தைரியமா ரோட்ல போகலாம், இன்னாருடைய மனைவி கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டவர். எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த விஷயத்தை மிக கூடுதலாக கவனம் செலுத்துங்க. நம்பிக்கை நாணயம் என்பது ரெண்டு பக்கமும் வரணும். மாப்பிள்ள மட்டும் நல்லா இருக்கும்னு பொம்பளை எதிர்பார்க்க கூடாது, பெண்ணை மட்டும் நல்லா இருக்கும் நான் மாப்பிள்ள எதிர்பார்க்க கூடாது. ரெண்டு பக்கமும் ஒன்னியமாக நம்பிக்கையாக வாழ்க்கை இருந்தால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கும். இதே போல இன்னொரு பகல் தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருவது என்னண்டா, நாங்க கல்யாணம் முடிச்சா எங்கட மனைவிக்குரிய ஹக்குகள் செலவுகளை நாங்க தான் கொடுக்கோம், அது எங்கட கடமை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது சூரத்து தலா, குர்ஆன் 28வது ஜுஸ்ல சூரத்து தலா அல்லாஹ் சொல்றான் ஃபல் யுன்ஃபிகு ஸஅத்தின் மின் ஸஅத்தி. அல்லாஹ் யார் யாருக்கு எந்த பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறானோ அவர் அந்த பொருளாதாரத்திலிருந்து தன் மனைவிக்கு செலவு செய்யட்டும். எங்கட கூட கடமை, கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளமா இருக்கு, கல்யாணம் முடித்து அக்கது நடந்து அந்த மனைவி தன்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட நேரத்தில் இருந்து நல்ல வேலையும் கொடுக்கும். சில மாப்பிள்ள மாதிரி கிடைச்சிட்டா சான்ஸ் 3 மாசம் மாமி வீட்டுல நல்ல விருந்த அவருக்கு, மாஷா அல்லாஹ் மாமி வீட்டுக்கு போய் திருப்பார் முள்ளும் தோளுமா வெளியே வரப்போக அந்த மாதிரி இல்ல சகோதரர். ஒரு மனைவி அவளுடைய உடம்பை தன் கணவனை நம்பி தன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிற நேரத்திலிருந்து அந்த மாப்பிள்ள தான் அந்த கொண்டாட்டிக்குரிய செலவுகள் அனைத்தையும் செய்வோம். மாமி மாமா இறக்கத்துல, மாமி மாமா கண்ணியத்துல, மருமகனே என்ற பாசத்துல சாப்பாடு தருவாங்க தான், அதுக்காகவே மாமியும் மாமா என்ன செய்யக்கூடாது, மோடச்சியா மோடையனா கணக்கு எடுக்க கூடாது. எங்கட தன்மானத்தை நாங்க இழந்துடக்கூடாது, எங்கட ஆண்மை என்ற அந்த அதிகாரத்தை நாங்க விட்டுற கூடாது. இது எல்லா மாப்பிள்ள மாதிரி வேணும், எல்லாம் கொண்டாடி மாதிரி வேணும். இந்த கல்யாணம் முடிச்சு புதுசு ஆரம்பத்தில் இந்த பொண்டாட்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 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 வகையான ஒரு பழகின தன்மை என்றால் நீங்க வெளியே போவாதீங்களே, நீங்க கொஞ்சம் நாளைக்கு வீட்டுல இருங்களே, இன்னொரு நாள் ஒரு மாசம் ஆனது போற கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களே. இது பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தவறு. எனவே உங்களோட ஆம்பளை பிள்ளைகள் அப்படி இருந்தா பாப்பமார கவனம் செலுத்தும். மருமகள்கிட்ட வீட்டுல உட்கார்ந்து கூட மகனை திங்கி விடவானா, திங்கி விடவானா, மகன் சம்பாதிச்சு மருமகளை கவனிக்கும் அப்பதான் அல்லாஹ் சொல்கிற பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களிடத்தில் இருக்குகிறது என்பதை குர்ஆனுடைய ஆயத்தை ஹயாத் ஆக்கலாம். இல்ல 3 மாசம் மாமி வீட்டுக்கா நல்ல முழுங்கி எலும்புனா அவங்களுக்கு அதிகாரம் கையில கொடுத்த மாதிரி, எங்கட குடுமி புடி அவங்களோட கையில, எங்களை அடக்கிற அதிகாரம் அவங்களோட கையில நாங்க கொடுத்தாச்சு. எனவே அல்லாஹ் சொல்றான் கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளதான் கொண்டாடிக்கு செலவு செய்யும். அப்படி ஒரு மாப்பிள்ள செலவு செய்யல, அப்படி ஒரு மாப்பிள்ள செலவு செய்யல, இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த பெண்ணுக்கு இருக்கிற அதிகாரம் என்னது, அவர் காதி கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு எதிராக. நான் இன்னாருடைய உத்தியோகபூர்வ ஹலாலான மனைவியாக இருக்கிறேன், என்னுடைய செலவுகளுக்கு எதையும் தராம இருக்கிறார் என்று பெண்கள் காதி கோர்ட்ல போயிட்டு செய்யலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவ மாப்பிள்ளமார் ஒவ்வொருவரும் விலகி கொள்ளணும், ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்த உமா மாப்பமார் விளங்கோனும் ஆம்பளைக்கு எதிராக அங்க காதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்படுகிற காரணம் என்னது. நான் நீங்க விரும்புவோமா எங்கட மனைவி பேட்டி எங்களுக்கு எதிராக காதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு, எங்கட மருமகள் எங்கட மகனுக்கு எதிராக காதி கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்றதை நானும் நீங்களும் விரும்புவோமா? அவ விருப்பம் இல்லாண்டா அதுக்குரிய ஹக்கை நாங்க நிறைவேற்றும், அதுக்குரிய ஹக்கை நாங்க நிறைவேற்றும். அதனால பெண்கள் நினைச்சிடக்கூடாது, கடைசிச்சு சான் இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ள இருந்து என்ன வேண்டுமோ எல்லாம் பராண்டுவோம், தனக்கும் பராண்டது, தன்னை பெற்றெடுத்த உமா பாப்பாவுக்கும் பராண்டது, அப்படி சில நடக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் செலவு செய்யற கடமை, பொண்டாட்டி உமா பாப்பாவுக்கு செலவு செய்யற கடமை இல்லை. அது நல்ல விதையும் சொல்லணும். சில இடங்கள் அல்லா சில மாப்பிள்ள மாதிரி அல்லா ரஹ்மத் செய்யட்டும், மாமியிட முழு மருத்துவ செலவையும் மருமகன் தான் பொறுப்படுத்தி செய்கிறார், மருமகன் தான் பொறுப்படுத்தி. அப்படி மருமகன் பொறுப்படுத்தி செஞ்சியும் கூட சில நேரங்களை மனைவிமாருக்கு நன்றி கட்ட தரமாக பேசிடுறாங்க, நன்றி கட்ட தரமாக பேசுறாங்க. அதனால கண்ணியமான அன்பின் தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பின் சகோதரர்களே, எங்களை இஸ்லாமிய வழிகாட்டுதல்ல நாங்க எங்களோட வாழ்க்கை அமைச்சோம்டா, யாருக்கும் இந்த கஷ்டமும் இல்லை. எனவே பெண்கள் விளங்கோடும் எங்களோட கணவன் எங்களுக்கு செலவு செய்யறான்டா, அந்த செலவுல நாங்க எப்படி அந்த செலவுகளை அமைச்சு கொடுத்தது, எங்களோட கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப பெண்கள் செலவுகளை அமைச்சு கொடுத்தோம், எங்களோட கும்பல பொருளுக்கு நாங்க பாடம் சொல்லி கொடுப்போம், எங்கட மனைவியர்கள் மூலமாக நாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15-20 வருஷம் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் மேடு பள்ளம் எல்லாத்தையும் கண்டிருப்போம், எல்லாத்தையும் கண்டிருப்போம். நாங்க கண்ட இன்பம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா எங்கட மனைவியர்கள் மூலம் நாங்க கடைஞ்ச துன்பம் இருக்குகிறது, கஷ்ட நஷ்டம் இருக்குகிறது. அதே நிலப்பாடு எங்கட மகளின் மூலமாக எங்கட மருமகனுக்கு வரக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றெடுத்த பாப்பாவும் கவனம் செஞ்சு எந்த வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு ஏண்ட மகள் கஷ்டம் கொடுக்க கூடாது? எந்த கஷ்டம்? என்னுடைய மனைவி எனக்கு தந்த கஷ்டம், என் மனைவி எனக்கு தந்த கஷ்டம். அந்த கஷ்டத்தை ஏண்ட மகளின் மூலம் என் மருமகனுக்கு என்ன செய்யக்கூடாது? நான் கொடுக்க கூடாது. இதுல ஒவ்வொரு பெற்றோர் விசேஷமாக வாப்பமார்க்கவனும் நல்ல பெண்களுடைய குணாதிசயம். இது மனைவியர்களுக்கும் சொல்றோம், அதே போல பொம்பளை பிள்ளையில பெற்றெடுத்த உமா வாப்பாக்கும் சொல்றோம். நல்ல பெண்களுடைய குணாதிசயம் மூணு விஷயத்தை சுருக்கமா சொன்னாங்க. ஒன்று, இன்ன அனுபவம் இல்லாத கன்னி பெண்களை திருமணம் செய்ய முடிச்சா உங்களோட பெண்கள் உங்களோட மனைவியர்கள் பேசும் பொழுது இன்பமா பேசுவாங்க, இன்பமா பேசுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க, இரக்கமா பேசுவாங்க, நளினமாக பேசுவாங்க. ஏன்? தன்னுக்கு வந்திருக்கிற கணவனோட அந்த அன்பு வெளிப்படும், அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நபி சொல்லித்தாரா சொல்லலாம், எனவே எங்களோட உங்களோட புள்ளலுக்கு இதை நாங்கள் படித்து கொடுக்கணும், இதன் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை நாங்கள் கண்காணிக்கணும், வீட்டுல பொம்பளை பிள்ளைகளை சத்தம் போட்டு பேசுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது, உம்மா வாப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது, உண்டா பிறந்த சகோதர சகோதரிகளோட சல் பல்லுண்டு சண்டைக்கு போறதுக்கு எங்களோட பொம்பளை பிள்ளைகளை பழக்க கூடாது. பொம்பளை பிள்ளைகள் அண்ணி ஒண்ணியமா அடக்கமாக வெக்கத்தோட நாணத்தோட அழகாக இனிமையாக பேசுற பொம்பளை பிள்ளைகளாக வளர்க்கும். நபி சொல்றாங்க கண்ணியமா பேசுவாங்க. அதுல மூணாவது சொல்லி காட்டினாங்க சொல்ல வரேன், கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப அவனுடைய கணவனுடைய வருவாய் கொஞ்சம் போல இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளை அதை கொண்டு போதுமாக்கி கொள்வான், போதுமாக்கி கொள்வான், கொஞ்சமாக இருந்தாலும் போதுமான வாழ்க்கை. பெரிய செல்வந்த வீட்டு கோடீஸ்வரனுடைய மனைவிய நானும் நீங்க நினைக்க கூடாது, சந்தோஷமா வாழ்றாங்க, பென்ஸ்ல போறாங்க, பிராடோல போறாங்க, அதுல போறாங்க, இதுல போறாங்க. ஆனா அவனுடைய குடும்ப வாழ்க்கையை தோண்டி பார்த்தா தான் விலங்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா, சில பெண்கள் சொல்லுவாங்களே, சில பெண்கள் சொல்லுவாங்க எங்க வீட்டுல இருந்த வார்த்தையை எங்க காதுகளால கேட்கிறோம், சம்பள சோத்தை திண்டாலாவது நிம்மதியாவாது சந்தோஷமாவாது. அப்படியாப்பட்ட பொம்பளை பிள்ளைகளாக எங்களோட பொம்பளை பிள்ளைகளை கண்டிப்பா வளர்க்கும். தெய்மான தாய்மார்களே சகோதரே, இதனால குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனை, மாப்பிள்ளையுடைய அன்றாட வருவாய் 1000 ரூபா, அன்றைக்கு கொண்டாட்டி செலவு செய்யறது 2000 ரூபான்னு சரி வருமா? எட்டவர் வேலை, பத்தவர் வேலை, சில இடங்களை பன்னெண்டவர் வேலை, சில இடங்களை வெயில நின்று வேலை, சில இடங்களை நின்று கொண்டே வேலை, உட்கார்றதுக்கு டைம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறத 1000 ரூபாய் இவர் சம்பாதிச்சு கொண்டு வந்திருப்பார். இந்த 1000 ரூபாய் கொண்டு வந்த உடனே மனைவி லிஸ்ட் போடுவார், இந்த 1000 ரூபாய் என்ன செய்து, இந்த 1000 ரூபாய் என்ன செய்து. இதை கஷ்டப்பட்டு உழைச்ச வேதனை அவருக்கு தான் தெரியும். இவங்க லேசா அவங்க போகணும், இன்னைக்கு விக்டோரியா பார்க்க போகணும், இன்னைக்கு அந்த பன் கடையில கொஞ்சம் பன் வாங்கி சாப்பிடுவோம். எனவே பெண்களை நாங்க வளர்ப்போனும் கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப செலவுகள் அமைச்சிடும். ஒன்றும் இல்லைன்றாலும் அந்த கணவன் தான் செலவு செய்யும். எனவே பெண்கள் கணவனுடைய வருவாயில் வாழ வேண்டும் என்று பணிக்கப்பட்டவர்கள் அந்த கணவனுடைய வருவாயை விளங்கி வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்கன்னா அப்பதான் வாழ்க்கையில் சந்தோஷம், அப்பதான் கணவன் உள்ளத்தான துவா செய்வான், மாஷா அல்லாஹ் இந்த மனைவி பொருளாதார சிக்கனம் செய்கிற ஒரு பெண்ணாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கணவன் உள்ளத்தான துவா செய்வான், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மாறி விளங்காம உள்ளத்தால துவாசை, உள்ளத்தால துவாசை, மனைவியின் துவாசையோடு இந்த கணவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து தருகிறான். எனவே அந்த ஆரோக்கியம் பேரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஹலாலான செல்வத்தை கொடுக்கணும் மனைவியும் துவாசை. தலைமலை சகோதரனே, இது இல்லாம ரெண்டு பக்கமும் வித்தியாசமாக இருந்தா இவர் கொடுக்காம இருக்கிறார் அல்லது கொடுக்கறத அங்க வீண் விளையம் செய்யறாங்கண்டா அல்லாவுடைய முஹப்பத் அல்லாவுடைய பிரியம் வர. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, குலு வஷ்ரபு, நீங்க சாப்பிடுங்க, நீங்க குடிங்க, வலா துஸ்ரிஃபு, வீண்வினையும் செய்வானா? இது ஆம்பளைக்கு மட்டும் பொம்பளைக்கு வைக்க கூடாது, இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். கணவன்மாரும் வீண்வினையும் செய்யக்கூடாது, கணவன்மார் உழைச்சி கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறதுல பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வீண்வினையும் செய்யக்கூடாது. அப்படி வீண்வினையும் செஞ்சா என்னது? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வினையும் செய்கிறவர்கள் அல்லாஹ் விரும்புகிறது கிடையாது. அப்ப எப்படி மாப்பிள்ளை கொண்டாடி சந்தோஷம் வரும்?
அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாத வாழ்க்கைய ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளை அடைகிறதாக இருந்தா எப்படி மாப்பிள்ளை கொண்டாடி சந்தோஷம் வருது? எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த செலவுகள் விஷயத்துல கணவனும் கஞ்சத்தனம் இல்லாம கொடுக்கணும். அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சூரத்து ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இத அன்ஃபகு ரஹ்மான், அல்லாஹ் என்ற ரஹ்மானுடைய அடியார்கள் இத அன்ஃபகு குடும்பத்துக்கு அவங்க செலவு செய்கிற பொழுது லம் யுஸ்ரிஃபு அவங்க வீண்விரயம் செய்ய மாட்டாங்க, வலம் யக்துரு அந்த தேவைக்கு கொடுக்க வேண்டியதுல கஞ்சத்தனமும் காட்ட மாட்டாங்க, வகானு பைனதாலிக் கவாமா ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி நடந்து கொள்வாங்க, ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி நடந்து கொள்வாங்க. எனவே இந்த அமைப்புல நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை மனைவி மாறுதலோட யோசிச்சோமாக இருந்தா அந்த வாழ்க்கையில நிம்மதி, அந்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல எங்கட மனைவிமார்கள் எங்களை ஏசுவாங்க, நீங்க தாரது போதாது என்று முகம் சுடிப்பாங்க, நாங்க கொடுத்துட்டு வந்தது போதாது என்று இருந்தா அந்திக்கு வீட்டுக்கு போற நேரத்துல அங்க பிபிக்கம் மாதிரி மூங்கி இருக்கும். இத பெண்களை நான் குறை சொல்லல, பெண்களுடைய இயக்க. இதனால நான் ஒரு காலமும் பொம்பளைகளை செய்ய கூடாது, நாங்க கோவிச்சு கொண்டு சரியில்லாத பொம்பளை, கட்டுப்பாடு இல்லாத பொம்பளை, அடங்கா பிடாரி அப்படி பெண்களை ஏசவே கூடாது. அது எங்களுக்கு அழகில்லை, அது எங்களுக்கு அழகில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயக்க தன்மை இருக்கிற சகோதரர், பெண்கள் தான் அப்படிதான் என்பதை நானும் நீங்கள் விளங்குவோம், பெண்கள் தான் அப்படிதான் நானும் நீங்கள் விளங்குவோம். என்ன அதுல தப்படி சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸா போதுமே யோசிக்கிறீங்களா? நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய நபி. அவங்க தன்னுடைய மனைவியர்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பாங்க, அவங்க கிடைச்சத ஒழிச்சு வச்சு கொண்டு கஞ்சத்தனம் பட்டு கொஞ்சம் போல மனைவி மாறு கொடுத்திருப்பாங்க. எனக்கு உங்களுக்கும் யோசிக்கலுமா? நஊது பில்லாஹி, யோசிக்கலுமா? அப்படி யோசிக்கலுமாப்பா? யோசிக்கலா. நபியவங்க அவங்க அகல் மிக நீதமாக நடந்தவங்க, மிக நீதமானவங்க. இந்த நபியுடைய 9 மனைவி மாறு, எனக்கு உங்களுக்கு 1 கூண்ணா 2 3 அல்லது கூண்ணா 4 தான். நபியுடைய 9 மனைவி மாறுகளும் யூனியன் சேர்ந்து கொண்டு முடிவு பண்ணாங்க, எங்கட மாப்புள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சார செலவு போதாது, நாங்க எல்லாரும் சொல்லுவோம். எங்கட 4 பொண்டாட்டிமாரும் ஒரே நேரத்துல எங்களை ஏசுனா எவ்வளவு கோபம் வரும்? பைத்தியமே முடிச்சு, ஒன்று ஏசும் பொழுதே பைத்தியம் பிடிக்கிறாருன்னா 4 சேர்ந்து ஏசுறதா இருந்தா? அப்ப நபியுடைய 9 மனைவிமார்களை மட்டும் சேர்ந்து கொண்டாங்க, நீங்க எங்களுக்கு செலவுக்கு சாரது எங்களுக்கு போதாது. நபியுடைய உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு யோசி. அதனால நான் சொல்றேன், நானும் நீங்களும் மனைவிமார்கள் கொடுக்கிற செலவுகள் போதாது என்று அந்த காலத்துல சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்கள் பேசியிருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு எங்களோட மனைவிமார்கள் பேசாம இருப்பாங்க. அதனால அப்படி பேசுறத தவறாக நினைக்காதீங்க. அதுதான் சொல்லுவாங்க, பெண்களே தவறல்ல, பெண்கள் அப்படி கேட்கறத நீங்க தவறாக நினைக்காதீங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க, உங்களோட வருமானத்துக்குரிய நிலைப்பாடு உங்க மனைவியர்களுக்கு விளங்கப்படுத்துங்க. கேட்டாங்கன்றதுக்காக நீங்க சல்லு பல்லு செய்ய கூடாது. உனக்கு அறிவு இல்லையா நீ, உனக்கு அது இல்லையா இது இல்லையா, அப்ப என்னதுக்கு நீ முடிச்சா அறிவு இல்லாட்டி திருப்பி கேட்ட அந்த பொம்பளை? நாங்க அறிவு இல்லையா நீ கேட்கிறோம், அவ திருப்பி கேட்டா என்னத்துக்கு அறிவு இல்லாதவன்னா நீ முடிச்சா இது? ஆனா கேட்க மாட்டாங்க. ஏன்? கணவன் மீது இருக்கிற இறக்கத்தின் காரணம், மாப்பிள்ளை மேல இருக்கிற இறக்கத்தின் காரணமாக பெண்கள் அப்படி பேச மாட்டாங்க. நாங்கதான் அவசரப்பட்டு சேருது சல் பல்ண்டு 1000 ஏசிட்டு. அதனால நிதான போக்கு 2 சைட்லையும் கையாளப்பட வேண்டும், நிதான போக்கு 2 சைட்லையும் கையாளப்பட வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெண்களுடைய விஷயத்துல ஆண்கள் விளக்கம் எடுத்துக் கொள்வோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ குடும்ப வாழ்க்கையை பத்தி படிச்சு கொடுக்கணுமா பாப்பா? நான் அடிக்கடி பயான்கள் சொல்றதுதான், பொம்பளை பிள்ளைக்கு ஏசுறதாக இருந்தா, பொம்பளை பிள்ளைக்கு அதாவது ஒரு ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து ஏசுறதாக இருந்தா, ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து ஏசுறதாக இருந்தா தன்னுடைய ஆம்பளை பிள்ளைகளை பக்கத்துல வச்சு கூட பொண்டாட்டியும் ஏசக்கூடாது. நான் சொல்றது விளங்கு, மனைவியோட பிரச்சனை வந்துருச்சு, எங்கட மனசுக்கு ராகத்து இல்லாத ஒரு செயல்பாடை செஞ்சிட்டா, சொல்றத கேட்கல, எங்களுக்கு மூக்குக்கு முன்னுக்கு கோபம் வந்துருச்சு, இப்ப மனைவி ஏசுற நிலைமை வந்துருச்சுடா, வீட்டுல எங்கட கூட ஆம்பளை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு வைஃப் ஏசக்கூடாது. அப்படி ஏசுற என்ன நடக்கும்? எங்கட ஆம்பளை பிள்ளைகளுக்கு பாப்பா நாங்க படிச்சு கொடுக்கிறோம், உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா நீனும் இப்படிதான் ஏசுவது, சும்மாவே நாங்க படிச்சு கொடுக்கிறோம் எங்க ஆம்பளை பிள்ளை. அதே போலதான் உண்மைமா, பெண்கள் தன்னுடைய மாப்பிள்ளைய ஏதாவது பிரச்சனை வந்து ஏசுகிறதாக இருந்தா தன்னுடைய பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு உமா காரியம் செய்யக்கூடாது, பாப்பாவா மாப்பிள்ளைய ஏசக்கூடாது. அப்படி ஏசா என்ன நடக்கும்? உமா காரி மகளுக்கு படிச்சு கொடுக்கறா, மகளே உனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாலும் நீனும் இப்படிதான் ஏசுவணும், நீ இப்படிதான். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, அழகான இஸ்லாமிய வழிகாட்டுதல் பாருங்க, மனைவியை ஏசுவதாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லுது நாலு சுவற்றுக்குள்ள வைத்து அவளுடைய கண்ணியம் பாதிக்காத அமைப்புல தான் சொல்லும் அவளை இயேசு. அடுத்தாக்களுக்கு விளங்குற அமைப்புல நட்ரோட்டை வச்சுக்கொண்டு முத்தத்துல வச்சுக்கொண்டு நாலு பேருக்கு முன்னிலையில உமா வாப்பாட முன்னுக்கு மனைவி ஏசக்கூடாது, மனைவியும் கணவனை ஏசக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வெக்கம் மானம் சூடு சொன்னன்றிருக்கே, சூடு சொன்னன்றிருக்கே இல்லையா? எங்கட மனைவி எங்கட உமா வாப்பா வச்சு கூட அவங்கட உமா வாப்பா வச்சு எங்களை எடுத்து சொன்னா எங்களுக்கு எப்படி பொத்துக்குள்ள ரோசம் வரும்? அதே ரோசம் தான் எங்கட மனைவிய நாங்க ஏசினாலும் அவங்களுக்கும் ரோசம் வரும், அவங்களுக்கும் ரோசம் வரும். ஏண்டா ரெண்டு பேரும் மனுஷன் தான். எங்கட உணர்வுகளை போலதான், எங்கட ஆசாபாசங்களை போலதான், எங்கட கண்ணியம் கௌரவத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும் என்று உணர்கிறத போலதான் அந்த பெண்களுக்கும் அதே உணர்வு, அதே உணர்வு. என்ன நாங்க மட்டும் பெரிய டிப்டாப் ஜமீன்தார் மாதிரி எல்லாத்துல விழிக்கணும்னு நாங்க நினைச்சு கொள்றது, எங்களுடைய மனைவிமார் நீங்க சிந்திங்களா, நீங்க குடிச்சீங்களா, உங்களுக்கு பசிக்குதா, உங்களை கண்ணியமா பேச நாங்க நினைக்கிற அதே நேரத்தை அதே மனைவிய நாங்க திரும்ப பேசுற நேரத்தை வித்தியாசமா பேசு. உங்களோட மனைவியர்களை நீங்க கேவலப்படுத்தி பேசாதீங்க, கேவலப்படுத்தி பேசாதீங்க. ஏன்? அவங்களும் மனுஷன் தான், அவங்களும் மனுஷன். ஆயிஷா சொல்றாங்க ரதியல்லாஹு அன்ஹா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியர்களை அழகான பல பேர்களை கொண்டு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் இன்னைக்கு ஆயிஷா, சௌதா, ஹப்சா, ஜைனப், சல்மா, உம்மு சலமா, கதீஜா, இது பல பேர்கள் இருந்துச்சு. இந்த பேர்கள் இருக்கத்தக்கன வேறு வார்த்தைகளை கொண்டும் கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தைகள் ஒன்றுதான் சொல்றாங்க, யா சமரத புஆதின்னு கூப்பிடுவாங்க. சமரத புஆ, இது ஒவ்வொரு மாப்பிள்ள மாறும் விலங்கு. சமரத புஆ என்ன அர்த்தம்? என்னுடைய கல்பு கனியே அர்த்தம். இன்னைக்கு நைட்ல போயிட்டு கூட கொண்டாட்டி மாதிரி நீங்க கல்பு கனியேன்னு கூப்பிடுவாரு, கூப்பிடுவோம் என்ன இல்லாடி கூப்பிடல, அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்ல சொல்வேன் மாப்பிள்ளையே அப்படி கூப்பிடல. அதனால ஆம்பளைகள் பெண்களோட இரக்கமா பழங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் இரக்கத்தை எதிர்பார்க்கிறவங்க, அன்பை எதிர்பார்க்கிறவங்க, அன்புக்கு அவங்க அடிமையாகுவாங்க. அதிகாரத்தை கொண்டு யாரையும் அடிமையாக்க போகுவானா? அன்பால் அடிமையாக. பெண்கள் ஆண்களை விடவும் இரக்கத்தால் கூடியவர்கள், இரக்கத்தால் கூடியவர்கள், உள்ளத்தால் மிக விருதுவானது. எனவே ஆயிஷா சொல்றாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி இருக்கிற என்னுடைய கல்வி கனியேன்னு கூப்பிடுவாங்க. காலக்கில எப்பயாவது கூப்பிட்டுருக்கோம், கூப்பிட்டுருக்கோம். நாங்க எப்ப எங்கட மனைவியர்கள் அப்படி இறக்கமாக நாங்க பழகுவோமோ அவங்கட உள்ளத்துல அல்லாஹ் எங்கட இறக்கத்தை போடுவாங்க. நபி சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர் ரஹ்மான், உலகத்துல யார் அர் ரஹமா, யார் அடுத்தவர்கள் மீது இறக்கம் காட்டுகிறாங்களோ, யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். இந்த பூமியில் உங்களோடு இருக்கிற ஆக்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க. அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எனவே கணவன் மனைவிக்கு இரக்கம் காட்டினால் நிச்சயமாக மனைவியுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அந்த இரக்க பண்பை ஏற்படுத்துவான். மனைவி கணவனுக்கு இரக்கம் காட்டினால் நிச்சயமாக கணவனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் மனைவியின் மீது இரக்கத்தை ஏற்படுத்துவான். இதன் நாங்க இரக்கம் காட்டுறதுல ஒரு சைடு மட்டும், ஒரு சைடு மட்டுமா இருந்தா அப்ப அல்லாஹ் இறக்கம் கிடைக்காது, எங்க இறக்கம் வரும்? நான் ஏண்ட மனைவி மீது இறக்கம் காட்டலண்டா, ஏண்ட மேல மனைவிக்கு இறக்கம் வராது. மனைவி கணவன் மீது இறக்கம் காட்டலண்டா, கணவன் உள்ளத்துல மனைவி இறக்கம் வராது. அப்ப அந்த இறக்கத்தன்மை தர்றது யாரு? அல்லாஹ். அப்ப அந்த அல்லாவுடைய இறக்கத்தன்மையை வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு அடிப்படை என்பது ஒத்தருக்கு ஒத்தர இறக்கம் காட்டிக்கொள்ளும். இதைதான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஒத்தருக்கு ஒத்தர் இறக்கம் காட்டுங்க. இது என்னண்டா, ஊருலகளுக்கெல்லாம் இறக்கம் காட்டு. ஊருலகத்து ஆக்கெல்லாம் பாவம் பார்க்கிறது. அப்படி வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளையை பத்தி கொண்டாட்டிக்கு பாவம் அந்த தன்மை இல்லை, கஷ்டப்படுற மனைவியை பார்க்க மாப்பிள்ளைக்கு பாவமே இந்த தன்மை உணர்றதுக்குரிய நசீப் இல்லை. இவர் ஊருலகத்துக்கெல்லாம் பாவம் பார்க்கிறார், ஊருலகத்துக்கெல்லாம் பாவம் பார்க்கிறார். பெரியமன சகோதரர்களே, உங்களோட மனைவியர்களுடைய ஹக்குகளை பாவம் பார்க்கிற நிலைமையில் அவங்களோட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் நீங்க உலகத்தை பார்க்கணும். இதன் இஸ்லாம், இதன் இஸ்லாம். உலகத்தை பார்த்துட்டு வந்து மனைவி கிட்ட பாவம் கஷ்டப்படுறாங்க, பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஊதுனா அந்த உள்ளம் வெம்பும். அடி நான் வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏந்த கஷ்டத்தை பாக்குறதுக்கு இந்த மனுஷனுக்கு நேரம் இல்ல, ஊர்லகத்துல எல்லாம் உள்ள கஷ்டங்கள்லாம் என்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, கொடுத்துறாரு. உள்ளத்துல நோயின வருமா வராது.
கண்ணியமான சகோதரர்களே, இந்த அளவுல இரக்க பண்புகளை உருவாக்குங்க, இரக்க பண்புகளை உருவாக்கு. அதனாலதான் இஸ்லாம் படிச்சு தருது, நீங்க ஒத்தர ஒத்தர கண்டா சலாம் சொல்லுங்க. உலகத்துக்கு இல்ல, முதல்ல வீட்டுக்குள்ள, முதல்ல வீட்டுக்குள்ள. மாப்பிள்ள கணவர் மனைவிய கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, மனைவி மாப்பிள்ளைய கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, உம்மா பாப்பா புள்ளைகளை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், புள்ளைகள் உம்மா பாப்பாவை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகுகிற பொழுது சலாம் சொல்லி கொண்டு போங்க, குடும்பத்தாளுக்கு சலாம் சொல்லி கொண்டு போனா சைத்தான் சொல்றானா, இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்ல, இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்ல. ஏ சலாம் என்பது சகோதரர்களே துஆ. நான் என் மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறேன் அர்த்தம், உனக்கு அல்லா சுபசோபரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக. அந்த மனைவி எங்களை பார்த்து வாழைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்னா அதே அர்த்தம், உங்களுக்கும் அல்லா சுபசோபரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக. அவ கணவன் மனைவிக்கு துவா செய்யறாள், மனைவி கணவனுக்கு துவா செய்யறாள், ரெண்டு பேருடைய துவாவையும் அல்லா கபூல் செய்வார், சந்தோஷமான வாழ்க்கை உருவாகும். இது என்னண்டா, போக போக்களையே பிரச்சனை வந்தா இங்க ஒரு செருப்பை கழட்டி உதையிறது, அங்க ஒரு செருப்பை கழட்டி உதையிறது, காயில சாம இருந்தா புக் ஏதாவது வேக்கண்டா தடார்னு போடுறது மேசைக்கு மேல, அங்கால பிரச்சனை வந்தா நாங்க நீங்க வாங்கி கொடுத்து சட்டி முட்டி கீழே செய்யுமாங்க, சலாங் பலாண்டு செய்யுமாங்க, ஓடை. இப்படி குடும்ப வாழ்க்கை இருந்தா எங்க சந்தோஷம் வருது? வீட்டுக்குள்ள பிரச்சனை பிரச்சனையாக இருக்கட்டும், இஸ்லாம் சொன்ன வழிய பாருங்க, கணவன் மனைவி சலாம் சொல்லுகிற நிலைமை உருவாக்கு. காதி போட்டுக்கு வந்து கேட்டா அது ஜீரோ, சலாமே இல்ல. சிலருடைய வாழ்க்கை போன் எடுத்தாலும் சல் பல்லுண்டு, மாப்பிள்ளையும் பேசுறது பொண்டாட்டியும் பேசுறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்றது வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, மக்களோட மக்களாக நீங்க பேசுகிற பொழுது அழகாக பேசுங்க. அப்ப அந்த சமூகத்துக்குள்ள கணவன் மனைவி சமூகம் இல்லையா, இதோட வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, நீங்க அழகாக பேசுங்க, அழகாக வெளியே பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கொண்டாட்டியோட அழகா பேசணும், கொண்டாட்டி மாப்பிள்ளையோட அழகா பேசணும். இவங்க ரெண்டு பேரும் அழகாக அந்யோன்யமாக பழகி பேசினாதான் அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளைன்னு செய்யும். அந்த பழக்கத்துக்கு வரும், என் உமாவோட வாப்பா ஆம்பளை பிள்ளை நினைக்கும், என் வாப்பா என் உமாவோட வாப்பா எவ்வளவு இரக்கமா நடத்துறான், என் உமாவை என் வாப்பா எவ்வளவு அழகா கவனிக்கிறான். அப்ப இவருக்கு ஒரு பொண்டாட்டின்னு வந்தா அந்த பிள்ளையும் பாப்பாவுடைய பாடத்தை படிச்சு தன்னுடைய மனைவியோட அழகான ஒரு வாழ்க்கையா இருக்கும். உங்களை பிள்ளையில விளங்கணும், என் உமா என் பாப்பாவை எவ்வளோ எவ்வளோ கண்ணியமா எவ்வளோ அன்போட எவ்வளோ இறக்கத்தோடு உமா என் பாப்பாவை பாக்குறாங்க. அப்ப அந்த பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச ஒரு மாப்பிள்ளு வந்தா அந்த தன்மை அந்த பொம்பளை பிள்ளையோட சிந்தனையில் இருக்கு, என் உமா என் பாப்பாவை இப்படித்தான் பார்த்தான், என் பாப்பா சுகம் இல்லாம இருக்கிற நேரத்தில் என் உமா இப்படித்தான் பாப்பாவுக்கு செய்துமா செஞ்சாங்க. பெண்களுக்கு விசேஷமாக நாங்க சொல்றோம், பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு செய்த ஹிதுமத்தால நிச்சயமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குவான், நிச்சயமாக சுவர்க்கத்தை நசீபாக்குவான். ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பெண்மணி தன் கணவனுடைய திருப்தியோடு பார்த்தாகுகிறாளோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கடமையாக்குகிறாள். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சுகம் இல்லாம இருந்தாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல சுகம் இல்லாம இருந்தா, எந்த அளவுக்கு சுகம் இல்லைண்டா, அவங்களோட உடம்பு ஃபுல்லா புண்ணு, உடம்பு ஃபுல்லா காய புண்ணு, அவங்களோட நாக்கு மட்டும்தான் சலாமத்தாயி கொண்டும் இல்லாம அந்த நாக்கை வச்சு அல்லாஹ் திக்ரு செஞ்சு கொண்டு துவாவோடு இருப்பாங்க. இவருடைய மனைவி ரஹ்மா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க தன்னுடைய கணவனை எப்படி கவனிச்சாங்கண்டா, தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, வீடு வீடா போய் வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற வருவாயில அந்த இன்கம்ல தன்னுடைய கணவனுக்கு ஹிதுமத் செஞ்சாங்க. இன்றைக்கு எங்க பெண்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, வீட்டு வேலைகளுக்கு போய் அடுத்த வீட்டுல ஆக்கி கொடுக்கறதுக்கு போய், பீனாங்கோப்ப கழிவு கொடுக்கறது, உடுப்பு கழுவுறது, அடுத்த வீட்டு பெண்களுடைய அந்த பிள்ளைகளை பாக்குறது, இந்த ஹிதுமத்துகளை செஞ்சு வீட்டுக்குரிய ஏற்பாடுகளை செய்யற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு ரஹ்மத் செய்வானாங்க. அதனால பொண்டாட்டி சம்பாதிக்கிறான்னு மாப்பிள்ள மாதிரி உற்றப்படுத்திட கூடாது, நான் ஆரம்பத்தை சொன்னேன். இனிமேல் தாய்மாரில் சகோதரர்கள், இன்னொரு விஷயம் தான், இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்கு வருகிற அடிப்படை காரணங்கள் உண்டு, அதுல ரெண்டு பக்கமும் தவறு இருக்கிறது. என்னண்டா, குர்ஆன் சொல்லுது பெண்களுக்கு கொடுக்கிற இந்த பணம் இருக்கு அவங்களோட செலவுகளுக்கு நீங்க தள்ளி கொடுங்கன்னு அல்ல ஆம்பளைக்கு சொல்லு. இன்னைக்கு 1000 ரூபாய் தேவை வீட்டு செலவுக்கு, நீங்க 1000 ரூபாய் தள்ளிய பெண்கள்கிட்ட மனைவியர்கள்ட்ட கொடுங்கன்னு அல்ல சொல்லல, அல்லாஹ் சொல்றான் செலவை நீங்க செய்யுங்க, தள்ளிய கொடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னா, வீட்டு தேவைகளுக்கு மாப்பிள்ளை வெளியே போகும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மணியை லேசுக்காக வேண்டி சரி இதை வச்சுக்கோங்க, தேவைக்கு நீங்க சாமானத்தை வாங்கிக்கோங்க, மரக்கரைக்காரன் வாசல் போறவன் தானே அவன்கிட்ட மரக்கறி வாங்கிப்போம். மீன் கலத்த வாசல் போறதுனே நீங்க மீன் வாங்கிக்கோங்க. இவரே தன்னுடைய பொண்டாட்டிய இன்னத்தனோட ஜாயின் பண்ற மாதிரி இந்த செய்வார். மரக்கரைக்காரனுடைய மீன்காரனுடைய அந்த காரணம் இந்த காரணையும் தாராளமா நீங்க சாமரத்தை வாங்கிக்கோங்க. இவர் ஒரு நாளைக்கு கரத்தை கொண்டாந்து நிப்பு ஆட்டுவாரு, சாமணத்தை வாங்குவாரு, என்ன சரி ஒரு பேச்சு வரும், இவரும் சிரிப்பா, அந்த பொம்பளையும் சிரிப்பா, அந்த சிரிப்பினை செய்யும் அங்க தொடர பார்க்கும். அதுலதான் தேவையில்லாத முசீபத்துகள் எல்லாம் வாரு. இன்னைக்கு மாப்பிள்ள தள்ளி கொடுத்துட்டு பைத்திக்க மாட்டாரு. மீன்கடக்காரனும் மரக்கறிக்கடைக்காரனும் அந்த கரத்தையும் வாசல் நிப்பாட்டி தாத்தா என்ன வேணும். இப்ப பழக்கம் இருக்கே, நான் நாளைக்கு தள்ளித்தாருன்னா அன்னைக்கு தந்துட்டு போங்க, உங்கள்கிட்ட தள்ளி கேப்பா இங்க மறக்க இருக்குவோம் இந்த மறக்க இல்லை பள்ளி கொடுப்பாரு. கொடுக்கறது உதவி செய்யற தன்மையில, உதவி செய்யற எண்ணத்துல இல்ல, வித்தியாசமான தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான் மாப்பிளமாருக்கு நீங்க தள்ளி கொடுங்கன்னு சொல்லல, அல்லாஹ் சொல்றான் நீங்க இன்ஃபாக் செய்யுங்க, நஃபக்கா செய்யுங்க, அவங்களோட சாப்பாடு அவங்களோட உடுத்துணி வகை இதெல்லாம் நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. மகருடைய விஷயத்தை சொல்றான் எப்படி, நீங்க தள்ளிய கொடுங்க. வாத்து நிசா சதுகாத்துகின்ற நிகழா அல்ல சொல்லுகிற வார்த்தை ஆத்து ஆத்துண்டா நீங்க கொடுங்கன்ற அர்த்தம், அன்றைக்கும்னு சொன்னா நீங்க செலவு செய்யுங்கன்னு அர்த்தம், ரெண்டு வித்தியாசம். எனவே இதுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் விலகி கொள்ளணும், மனைவிமார்களும் விலகி கொள்ளணும். தயவு செஞ்சு பெண்கள்கிட்ட கேட்கிறோம், அல்லாவுக்காக வேண்டி உங்களோட தேவைகளை உங்களோட கணவனின் மூலமாக செயல்படுத்தி வாங்கிக்கோங்க. நீங்க தள்ளி எடுத்து நீங்க ரோட்டுக்கு இறங்க வானா, நீங்க ரோட்ல இன்னைக்கு மார்க்கத்துக்கு பெண்கள் போறதுனால ஏற்படுகிற முசீபம், எத்தனை உடல் ரீதியான டச்சுகள், சில நேரங்களில் மார்க்கத்தில் இருக்கிற அந்நியவனோட உடம்பும் உடம்பும் உராய்கிற நிலைமை, யாரு எங்கட மனைவிமா எல்லாம் பாதுகாக்கணும், எங்கட பெண்கள், எங்கட சகோதரிகள், எங்கட உமாமா, வேண்டும் இல்லை தெரியாம 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 ஒரு நாளைக்கு படும், அந்த படுறது அதுக்கு பிறகு தொடர். கனிமான சகோதரர்களே, இன்னைக்கு எங்கட பெண்களை சீரழிக்கிறதுக்குன்னு ஒரு சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அந்த சீரழிவுக்குள்ள எங்களோட பொம்பளைகளை, அது எங்கட உமாவாக இருக்கலாம், எங்களோட டாக்டர் தங்கச்சிமாரா இருக்கலாம், எங்கட மனைவியாக இருக்கலாம், எங்கட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், நானும் நீங்களும் பெற்றெடுத்து எங்கட பொம்பளை பிள்ளைகளாக இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுது பெண்களுக்குரிய தேவைகள் ஆண்கள் நிறைவேற்றி கொடுங்க. அதனால பெண்கள்கிட்ட கேட்கிறோம், தயவு செஞ்சு அல்லாவுக்காக உங்களோட ஆம்பளை உங்களோட பாப்பாட்ட உங்களோட நானா தம்பிட்ட உங்களோட மாப்பிள்ளைட்ட அதாவது உங்களோட ஆம்பளை பிள்ளைகள் மூலமாக இந்த கடைக்கு போக வர வேண்டிய செலவுகளை அந்த தேவைகளை நிறைவேற்றி போங்க. தயவு செஞ்சு வெளியே போகவானா பெண்கள் தனியாக அப்படியுமே போறதாக இருந்தால் கணவனுடைய பாதுகாப்போட போங்க. மாப்பிளமார கூட்டு போங்க, ஒரு உடுப்பு வாங்க போகணும், நாங்க எடுத்து வந்தா சரி வராது, மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி எடுத்து கொடுக்க வேண்டி வரும். இப்ப பெண்களை கூட்டு போங்க, பிரச்சனை இல்லை, உங்களோட பாதுகாப்பு. பெண்கள் பெண்களும் சேர்த்து கூட்டம் கூட்டமாக அனுப்பவானா பெண்கள், அதனால ஏற்படுகிற முசீபத் அது பயங்கர முசீபத். அன்பின் சகோதரர்களே, தாய்மார்கள் இதை தெளிவாக சொல்கிறோம், இன்றைக்கு சமூகத்துல பெண்கள் ஒரு சாரார் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க, மாப்பிள்ள மாத்திலிருந்து கொண்டாட்சி மாற பிரிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் இந்த உலகத்துல நடக்கு. மாப்பிள்ள மாத்திலிருந்து கொண்டாட்சி மாற பிரிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு கூட்டம், அப்படி திருஞ்சி பெருந்தீங்களுக்கு பெண்களுடைய மிக மிக ஒரு 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 வித்தியாசமான ஒரு அசிங்கமான சமூகத்தை கேள்விக்குறியாக்குற, பெண்களுடைய கண்ணியத்தை பெண்களுடைய கௌரவத்தை புலி தோண்டி புதைக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு பெண்கள் உருவாகிட்டாங்க. அல்லா பாதுகாக்கும். எனவே ஆண்களும் பெண்களும் தன்னுடைய கடமைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எங்கெங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னேனோ அதுகளை நீங்க தலையில் எடுத்தீங்கன்னா, அதுகளை எப்படி ஹேண்டில் பண்றது பேலன்ஸ் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷம். இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன், கல்யாணம் முடிச்சு கொடுக்கறவங்களை ஆம்பளை பொம்பளை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற இன்னொரு விஷயம்னா, இப்ப மருமகன் செய்வார் அங்க வீட்டுக்கு போயிருவாரு கொண்டாட்சி வீட்டுக்கு, அவங்க இவங்களை விட மாப்பிளைய விட பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்தங்கிய இறங்கிய ஏழைகளாக இருப்பாங்க. இவர் வீட்டுல எப்ப இருந்தாலும் இவருக்கு ஃபேன் இல்லாம இருக்கேதா, இவருக்கு ஏசி இல்லாம இருக்கேதா, சில நேரங்களில் மஸ்ஜித்ல இருக்கிற ஓசி ஏசியில வந்து உட்கார்ந்து ஹாய் அனுப்புவார், பேர்ல ஏசியில இருந்து போடு. கொண்டாட்சி வீட்டுக்கு போனாலும் அப்படி இருக்க பழகவா அவங்க பாவம். அப்படி இல்லாட்டி நீங்க மாசம் மாசம் எங்கட மகனத்தை வரும் கரண்ட் பில்ல கட்டு வரும், கொண்டாட்டி கரண்ட் பில்ல, அப்ப உங்களோட ஸ்டெக்கல் செய்யுங்க, நீங்க ஏசியை போடுங்க ஓசியை போடுங்க எதையும் போடுங்க, பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரு மாசம் மாமா பாப்பா மருமகன் பாவம் சந்தோஷமாக கொடுக்கும், ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் பாப்பால உங்க மாமாட பட்ஜெட்ல அங்க கடி துண்டு விடும். இப்ப கொண்டாட்டியோட அவர் பேசுவார் மாமியோட, என்னப்பா மருமன் எப்ப பார்த்தாலும் பேனை போட்டுக்கொண்டே இருக்கிறார்,
ரூம்ல இருந்து வெளியே வந்தாலும் செயல் ஓப்பன் வாரார் இல்லையா மருமகள், கரண்ட் பில் போன மாசம் இப்படி வந்துச்சு, இந்த மாசம் அதுல டபுள் வந்துருக்கு. இப்ப குசு குசுன்னு மாமியும் மருமா மாமாவும் பேச ஆரம்பிச்சான். இந்த குசு குசு பேச்சு எப்பயாவது ஒருக்க மருமானுக்கு நல்ல எண்ணத்துல மருமானுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி வாப்பா அங்கிருந்து மகனுக்கு சந்தம் போடுவார், அல்லது தங்க வீட்டுல இருக்கிற மகனுக்கு சந்தம் போடுவார். தான் அந்த லைட்டை ஓப்பன் பண்ணுவா, உனக்கு எப்ப பார்த்தாலும் சேவல் லைட்டை ஓப்பன் பண்ண விறந்தது இல்ல. இப்ப மருமன் பாப்பா ஆஹா மாமா எங்களை குத்தி காட்டி பேசுறார், அந்த பிரச்சனை வந்து. அதனால ஒரு ஆம்பளை பிள்ளையிலோ பொம்பளை பிள்ளையிலோ அட்வைஸ் பண்ணுங்க, அடுத்து உங்களோட வீட்டுல நீங்க யாரும் தாராளமா பாவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மாமி ஊடு மாமா ஊடு போனா இதுகள்ல கூட இன்னைக்கு கவனம் செலுத்து, இதனால பிரச்சனை இன்னைக்கு. அதனால தான் நான் பேசுறேன். எத்தனை பெண்கள் வந்து சொல்றாங்க, வீட்டுல மூணு மாசம் நல்ல புழுது புழுது திண்டாரு, ஒரு மாசம் கூட கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு வக்கீல் அவருக்கு. மாமாவும் மாமியும் வந்து சொல்ற கம்ப்ளைண்ட் நியாயமும் தான் சொல்ல நியாயம். அதனால் அடுத்த ஆக்களுக்கு எங்களை கொண்டு டிஸ்டர்ப் ஆக இருக்கக்கூடாது, அடுத்த ஆக்கள் எங்களை கொண்டு கஷ்டப்படுத்துறதுக்கு வழி வைக்க கூடாது. எங்களை கொண்டு அடுத்த ஆக்களுக்கு கஷ்டம் வந்தா அதே கஷ்டத்தில் அல்ல எங்களையும் சோதிப்பான். இது ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி, பெண்களை நாங்க மருமாமி சம்மந்தி விட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் எங்களை பொம்பளை பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நான் அடிக்கடி இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்றது, ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனா மாமி மாமாவும் நல்ல கூல் பண்ணி பட்டர் பூசி வச்சுட்டு ரெண்டு பக்கம் உங்களையும் தான் ஆம்பளையும் தான் உங்களோட மாமி மாமாவை நல்ல பட்டர் பூசி நல்ல கூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப மாப்பிள்ளை கொண்டாட்டி பிரச்சனை வந்தாலும் மருமகளுக்கு மாமி பேசுவா, அப்படிதான் சமூகம் உருவாகும். இதென்ன சில இடங்கள்ல மருமகளும் ஒரு பொம்பளைக்குள்ளதானே என்ற அந்த பார்வையே இல்லாம பொம்பளைக்கு பொம்பளை தான் இன்றைக்கு எதிரியாக இருக்கிறது. பொம்பளைக்கு இன்னைக்கு பொம்பளை தான் வெளிநிலத்துல பேசுறது பெண்களுக்கு ஆம்பளை அநியாயம் செய்யறாங்க, அநியாயம் செய்ய நான் சொல்ற நடிச்சு பெண்களுக்கு பெண்கள் தான் அநியாயம். சில உமா மாருக்கு தன்னுடைய மகள் மருமகனோட சந்தோஷமா ஊட்ட விட்டு வெளியே போறது சில உமா மாருக்கு பிடிக்கிறது இல்லை. நீ என்ன ஒரே எப்ப பார்த்தாலும் மருமகன் மருமகன் வெளியே போறாய், உனக்கு என்ன தேவைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவன் கூட்டு போறான் ஹலாலான மனைவி கணவனாக. இப்படி சில உமா மாருக்கு என்ன செய்வார்கள், ஒரு வகையான இறஞ்சிப்பார். தன்னுடைய மகள் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மருமகனோடு இருக்கிறதுக்கு உமக்கு விருப்பம் அப்படி எத்தனை டிவு மாப்பிள்ள உள்ள போயிட்டு சந்தோஷமா இருப்போம் என்று போனா அடுத்த நாள் உமாக்கு நெஞ்சு வருத்து வந்து ஒன்னே கோல் போகுது, உண்மை நெஞ்சு வருத்தத்துல படுத்துதா பாவம் வந்து மருமகன் பொடியும் மகளை கூட்டி வீட்டுக்கு வந்தா இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப மருமகனுக்கு கோபம் வரும வராது. எனவே பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், அது ஆம்பளையோ பொம்பளையோ உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க, சந்தோஷமா வாழ்க்கையை வாழ வைங்க. பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுங்க, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்க. ஒருத்தர் நாவத்தி நீ வத்தின்னு அந்த நிலைமையில போறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி உமா வாப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுனா இனிமான சகோதரர்களே இது யாருடைய அட்வைஸ், இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு செஞ்ச அட்வைஸ் ஆக இருக்கும். அந்த நன்மை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த தலைப்புல பேசினா நேரம் இடம் கொடுக்காது. அந்த கனிமான தாய்மலை சகோதரர்களே நான் நினைச்சேன் இன்னைக்கு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் க்ரௌட் வந்திருக்கும், என்ன செய்ய நசீப் இல்லை. நீங்க இவ்வளவுதான் அல்லாஹ் விரல் விட்டு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான் ஹைர், இந்த பிரயோசனத்தை நீங்க வெளிமட்டத்துல கொண்டு போய் சேருங்க அப்படி சரி சந்தோஷமா. 20 பேர் இருந்தா இந்த 20 பேரும் 10 பேருக்கு சொல்லுங்க, அந்த 20 பேர் 10 பேர் தான் பெரிய ஒரு கணக்கில் செய்வோம். குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான், குடும்ப வாழ்க்கையில் அந்நியோன்யமா இப்படி பழகணும். ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் புரிந்துணர்வோடு ரெண்டு பேரையும் விளங்கி வாழ்க்கையை கொண்டு போக பார்க்கணும் என்ற நிலைமையதான் நீங்க பேசணும். எழுதிய பிரச்சனை வந்தா பிரச்சனையை பூதகரமாக்கி ஊதி பெருசாக்கி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி யாருமே செய்யாதீங்க. கணவன் மனைவியை பிரிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உருவாகும், அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உருவாகும். கனிமா நண்பின் தாய்மாரலை சகோதரர்களே இன்னைக்கு எங்களை இலங்கையில அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க மிகப்பெரிய ஒரு நியமத்தான் முஸ்லீம் விவாக விவாகரத்து இஸ்லாமிய தனியார் சட்டம். இன்னைக்கு அதுல நானும் நீங்களும் அல்லது எங்களை போன்றவர்கள் அதுல செஞ்ச சில துஷ்பிரயோகங்களின் காரணமாக இன்னைக்கு அந்த சட்டத்தை மாற்றப்பட வேண்டும். அடுத்தாக்கள் சொல்றாங்க இல்லையோ எங்கடதுகள் இன்னைக்கு கதறதுகள்,
தெளிவா சொல்றோம். எவ்வளவு இந்த பிரச்சனை பட்டு எவ்வளவு மசூராக்கள் நடந்து பலதரப்பட்ட கருத்துக்களை விடுத்து அகிலங்க ஜமீஇ துலமா துறை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், லாயர்ஸ்மார், டாக்டர்ஸ்மார், பல்வகையானவர்கள் உட்கார்ந்து இப்ப இருக்கிற எம்எம்டிஎஸ்ல என்னென்ன திருத்தம் வரணும், எது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாதது என்று மிக தெளிவாக எல்லாம் ஆய்வு செஞ்சு ஆராய்ந்து அதை எழுத்து வடிவில் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்ததுக்கு பிறகு நானும் நீங்களும் வோட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புன முதுகெலும் இல்லாத எங்களுடைய எம்பிமார் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ரிப்போர்ட் எழுதி இன்னைக்கு பார்லிமெண்ட் கேபினட்டுக்கு போகும், பார்லிமெண்ட் கேபினட்டுக்கு போகும். நான் நீங்களும் விளங்கணும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எங்களுடைய முன்னோர்களால் பாதுகாத்து தரப்பட்ட அந்த இஸ்லாமிய முஸ்லீம் விவாகரத்து தனியார் சட்டத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போகுதுன்றதா நானும் வக சொல்லியாகணும், நீங்களும் வக சொல்லியாகணும். அதனால இதையும் பகிரங்கமா பேசுங்க. நாளைக்கு இன்றைக்கும் விவரம் ஜமியத்துல மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு வாரம், அது லோயஸ்மார் வந்தாங்க, பலதரப்பட்ட சிவில் சொசைட்டி வந்தாங்க, ஜமாத்து இஸ்லாம் வந்தாங்க, ஜமாத்து சலாமா வந்தாங்க, ஓய்ஸ்லாம் தௌஹீத் ஜமாத் வந்தாங்க, பலதரப்பட்ட சத்தியா சார்ந்த மக்கள் வந்தாங்க, எல்லாரும் சொல்றாங்க இதுல மாற்றம் இடம் கொடுக்க கூட கூடாது, மாற்றம் செய்வதா இருந்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு சோதுவாக இருக்கணும். ஆனா இந்த முதுகெலும் இல்லாத எம்பிமார் நீங்க பாத்துருப்பீங்க யார் யாருடைய பேர்லாம் பேப்பர்ல வந்துருந்துச்சு, முடியுமான தொடர்புகள் இருந்தால் தனிப்பட்ட ரீதியில் அவங்களை பேசி நீங்க கொடுக்க கூடாது, கொடுத்து அவங்களுக்கு பகிரங்கமாக எதிர்த்து நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு மக்களை விடமாட்டோம் என்று பகிரங்கமாக பேச வேண்டிய தருணம். நாளைக்கு திருப்பி எம்பிமாரோட மீட்டிங் 2 மணிக்கு ஃபௌசியாஜியா வீட்டில் நடக்குது, அதுலேயும் அவங்க தலைசாய்க்கு இல்லைண்டா இன்றைக்கு வந்து சிவில் சொசைட்டி அதுதான் முடிவெடுத்துட்டு பேசிக்கிறாங்க, ஊர் ஊராக போயிட்டு இந்த எம்பிமாருடைய தோலை வச்சு நாங்கள் காட்டியா இதை கண்டிப்பாக செய்யணும். நாங்கள் நீங்க பகிரங்கமாக சொல்லுங்க, எந்த பயமும் இல்லை, பகிரங்கமாக சொல்லுங்க. கண்ணியமான தாய்மாரிலே சகோதரர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு அழகான ஒரு தனித்துவமான இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டல நானும் நீங்களும் வாழ்ந்தா இம்மையிலும் சந்தோஷம், நாளை மறுமையிலும் சந்தோஷம். இந்த உலகத்துல கஷ்டமோ நஷ்டமோ நாங்க அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டல வாழ்ந்தா நாளை மறுமையில நிச்சயமா எங்களுக்கு சுவர்க்கம். அதுதான் எங்களை எதிர்பார்க்கும், எங்களுடைய குடும்பத்தினை எதிர்பார்க்கும். அதனால எல்லாரும் கூடுதலாக துஆ கேளுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யாரெல்லாம் இந்த உலகத்துல நிம்மதி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தாயாளா, ஓபில் ஆஹிரத்தி ஹசனா, நாள மறுமையிலே நிம்மதியான சந்தோஷமான சுவனத்து வாழ்க்கையை தாயா அல்லாஹ், வகினா அதாபன்னார், நரக நெருப்ப விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாக்கள்ல கூடுதலாக கேட்ட துவா. யாருக்கும் பாடம் இல்லாதாக்கள் இல்லையே, எல்லாருக்கும் பாடம், எல்லாருக்கும் பாடம், கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த ரப்பன ஆத்தினா என்ற துவாவை எல்லா தொழுகைக்கு பின்னரும் கேளுங்க, எல்லா சந்தர்ப்பங்களை முடியுமான எல்லா நிலைமைகளும் கேளுங்க. சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதா சுஜூதுல இருந்து கொண்டு அல்லாட்ட ரப்பன ஆத்தினாவை திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த துவாவினுடைய முக்கியத்துவம், இந்த துவாவினுடைய பவாயில் இருப்பதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுத்தி வருகிற பொழுது கேட்ட துவாண்டு இந்த ஒரு துவா மட்டும்தான். தவாப் செய்யற நேரத்துல நிறைய துவா கேட்டிருப்பாங்க, ஆனா தெளிவாகவே ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்ட வகையில ருக்னுல் யமானி ருக்னுல் அஸ்வதுக்கு இடையில இந்த ரப்பனா ஆத்தினா என்ற துவாவை தான், சித்துன்யா என்ற துவாவை தான் நபியும் கேட்டிருக்கிறான். நானும் நீங்களும் விளங்கணும், பெண்களும் விளங்க, இந்த துவா எவ்வளவு பொறுமதியான துவா. இன்ஷா கேப்மா, இன்ஷா அல்லாஹ் குல் ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத், எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழ்க்கையில செயல்படுகிற சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழுகிற பாக்கியத்தால் எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக. மனைவி மக்களுடைய ஹக்குகளை பேணி, கணவன் பிள்ளைகளுடைய ஹக்குகளை பேணி நடந்து கொள்கிற கணவனாக, மனைவியாக, பெற்றோருடைய ஹக்குகளை பேணி வாழுகிற நல்ல பிள்ளைகளாக, பிள்ளைகளுடைய ஹக்குகளை பேணி வாழுகிற நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் அந்த மனைவியை கபூல் செய்தருவானாக. அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக வாழுகிற நசீப தந்தருவானாக. இந்த உலகத்திலும் சந்தோஷமான குடும்பமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் சந்தோஷமாக சுவர்க்கத்தில் அதே குடும்பமாக வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்ப இனபந்துக்களுக்கும் தந்தருவானாக.